சாந்தி. எல்லாரும் குஷிபுஷியா இருக்கீங்களா? 21/3/2018 இன்றைய மெர்லின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே. எல்லையற்ற டிராமாவின் முதல் இடைத்தடை பற்றி புரிஞ்சுக்கணும். எது முடிஞ்சதோ இல்லையா, கடந்து போச்சோ, அதேதான் இப்ப நிகழ்காலத்துல நடந்துட்டு இருக்குது. இப்ப சங்கமயுகம் நிகழ்காலம், இதுக்கு பிறகு சத்தியுகம் வரும். இதுதான் எல்லையற்ற டிராமாவுடைய ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்கிறதுன்றது அர்த்தம் இல்லையா. இப்ப நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே கடந்த காலத்துல 5000 வருஷம் முன்னாடி நடந்த விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. சோ கடந்த காலத்துல சங்கமயுகத்துல நீங்க என்ன முயற்சி பண்ணீங்களோ அதே தான் பண்ணி இப்ப பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்ப அந்த முயற்சி பண்ணி என்ன பதவி அடைஞ்சீங்களோ அதே பதவியை மீண்டும் அடைய போறீங்க. சங்கமயுகம் முடிஞ்ச உடனே அப்ப சத்தியுகம் வந்தது. அதே மாதிரி இப்ப இந்த சங்கமயுகம் முடிஞ்சு சத்தியுகம் வரப்போகுது. சோ அந்த நிச்சய புத்தி இருக்கணும். அதுதான் உங்களுக்கு போதையை கொடுக்கும் இல்லையா. நான் பாபா கிட்ட படிச்சிட்டு இருக்கிறேன், மீண்டும் என்னுடைய ராஜ்யத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறேன், அதுதான் போதையை கொடுக்கும் அப்படின்னு பாபா சொல்றாரு. கேள்வி, ஸ்ரீமத்படி தன்னைத்தான் முழுமையானவராக ஆக்கிக்கிறதுக்கான விதி என்ன? இங்க மெயினே வந்து சம்பூர்ணமாகிறது, பாபாவுக்கு சமமா அனைத்து சக்திகளையும் நிரம்பியவரா ஆகிறது தான் லட்சியம். அதுக்கு என்ன விதி இருக்கு? அதுக்கு என்ன விதி? ஞான சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லையா, உங்களை முழுமையானவர் ஆக்கிக்கணும்னா ஞான சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும், உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும். அதுதான் பாபா ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. மம்மா அதான் பண்ணுவாங்க, அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை வாணி எடுத்து பார்த்துட்டு ஒரு 2-3 பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அதை பற்றியே சிந்திச்சிருப்பேன். அது ஏன், இது என்ன அப்படி யோசிக்க யோசிக்க அது ஆழமா உள்ள பதியுது. பாபா நேற்று சொன்னார் இல்லையா, 21 பிறவிக்கான ராஜ்யத்தை அடையிறன்றது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற. சோ அப்ப அதை நினைச்சிட்டே இருந்தா அப்படி ஒரு போதை வரும். அது நம்ம ஞானத்தோடைய எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அது போதை வரும். போதை வரலன்னா இன்னும் அந்த அளவுக்கு உள்ள போய் நீங்க சிந்தனை பண்ணலன்னு அர்த்தம். சோ இந்த போதை என்ன பண்ணுனா உலகத்துல உள்ள மத்த அனைத்து போதையும் உள்ள வராம பார்த்துக்கும். அப்படின்னாலே நீங்க நிரம்பியவரா இருப்பீங்க. ஆனா உங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருங்க பாபாவுடைய ஞானத்தை. வெளியில யாரையும் பேச விட்டுறாதீங்க, நீங்க பேசுங்க, பாபா பேசட்டும், பாபா கிட்ட நீங்க பேசுங்க, அவ்வளவுதான். பாபா நீங்க எவ்வளவு இனிமையானவர், உங்களை மாதிரி நாங்களும் இனிமையானவர் ஆவோம் பாபா, உங்களுக்கு சமமாவோம், உங்களுக்கு சமமான இனிமையானவர், உங்களுக்கு சமமான ஞான கடல், உங்களுக்கு சமமா எல்லோருக்கும் ஞானத்தையும் நாங்களும் கொடுப்போம் பாபா. பாபா வந்து இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், இந்தியாக்காரங்க, அமெரிக்காக்காரங்க இப்படி பிரிச்செல்லாம் கொடுக்கறது இல்ல, எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதே மாதிரி நாங்களும் கொடுப்போம், அதுதான் நிரம்பிய தன்மை. அப்படி இல்ல அப்படின்னா நிரம்பலன்னு அர்த்தம். எனக்கு பிடிச்சவனுக்கு மட்டும் கொடுப்பேன், எனக்கு பிடிக்காதவனுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அது பாபாவுக்கு சமமான தன்மை கிடையாது, அப்ப நிரம்பலன்னு அர்த்தம். யார் மேலயுமே கோபப்பட மாட்டோம் இல்லையா, அதிக நிந்தனை பாபாவுக்கு தான். அதுவும் தமிழ்நாட்டுல ரொம்ப மோசமா நிந்தனை பண்றாங்க இல்லையா, ஆனா பாபா கோபப்படல. சாந்தி தாமம், சாரி, சாந்தி தான் நம்முடைய சுய தர்மம். அதனால நாங்க அந்த சுய தர்மத்துல நிலைச்சு இருப்போம் பாபா, சதா சாந்தமாவே இருப்போம். சோ அதுக்குதான் நேத்து பிராக்டிஸ் பண்ணுவோம் இல்லையா, நான் அணையா அமைதியின் விளக்கு, அணையாத விளக்கு, எந்த விளக்கு, அமைதியின் விளக்கு. அது மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த எண்ணத்தை எழுப்பினா கூட அதோடைய பவர் தெரியும். ஆனா எப்பவுமே அப்படி இருப்பேன். சோ இது அதுதான் பாபா சொல்றாரு இல்லையா, பேசிக்கிட்டே இருக்கிறது கண்டினியூஸா. இதை பேசிக்கிட்டே இருக்கும்போதுதான் இந்த சிந்தனை. அப்ப இந்த பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு தடையாக மற்றவங்க பேசுறாங்க, போன் பண்றாங்க, அல்லது சுத்தி நடக்கிற நிகழ்வுகள் தடுக்குதுன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அப்படி தலை பாரமா இருக்கும். இதுல இருந்து நான் தப்பிக்கணும், என்னுடைய சுய தர்மத்துக்குள்ள போகணும், அமைதியில போகணும். அப்ப அமைதியில போனா இந்த எண்ணத்தை உருவாக்கிட்டு இருக்கணும். ஆனா அந்த அமைதியை அனுபவம் பண்ண விடாம உங்களுடைய கடந்த ஜென்மத்து பாவங்கள் உங்களுக்கு கணவனாகவோ மனைவியாகவோ குழந்தையாகவோ அப்பா அம்மாவாகவோ பக்கத்து வீட்டுக்காரனாகவோ அல்லது நம்ம பரிவாரத்துல இருக்கிறவங்களாகவோ ஏதோ ஒன்னு ஆகிட்டே இருக்கும். ஆனா புரிஞ்சுக்கணும் அது பாவம் பண்ணுதுன்ட்டு. மனிதர்களை பார்க்காதீங்க, நம்ம பண்ணது அப்படி பண்ணது. சோ இன்னும் அதிகமாக இதை சுத்தணும். உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும். அது சுத்தி இருக்கிற அந்த டிவி சவுண்ட் மனிதர்கள் சவுண்ட் கேட்காத அளவுக்கு மனதின் சவுண்ட் அதிகப்படுத்துங்க. உங்க மனசுல உங்களுக்குள்ள பாபாவுடைய ஞானத்தை சிந்தனை பண்றதுல அதிகப்படுத்துங்க. பாபா உனக்கு சமமா ஆகிய தீர்வன், உனக்கு சமமா ஆகிய தீர்வன், உடல் உணர்வு விட்டே தீர்வன், சுத்தி என்ன வேணாலும் வரட்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் என்னுடைய அமைதி விளக்கு அணையாது, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் என்னுடைய தூய்மையின் விளக்கு அணையாது. பேசிக்கிட்டே இருக்கு. இது ராஜயோகன்றது பேசுறது, ஆனா உங்களுக்குள்ள பேசுறது, வெளியில கிடையாது இல்லையா. அப்படியே அமைதியா இருக்கிறது அதெல்லாம் கிடையாது. இங்க அர்த்தம் தெரிந்த வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி வார்த்தையே மந்திரம்ன்றாங்க பாருங்க. வார்த்தையே கடவுள்னு கிறிஸ்தவ மதத்துல வரும். சோ அது எல்லாமே இதுதான், இறைவன் கொடுத்த இந்த ஞானத்தை வச்சு நமக்குள்ளேயும் அவருக்குள்ளேயும் பேசிக்கிட்டே இருக்கணும். இனிமை என்ன ஆனாலும் இனிமைத்தன்மை நான் மாற மாட்டேன், என்னத்தானாலும் நான் ஆட மாட்டேன். நமக்கு வந்து நல்ல மாய நல்ல ட்ரைனிங் கொடுக்கும் இல்லையா. அடிச்சு 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 அந்த மாயை அப்படியே என்ன ஆகும், மாயை வர வர பாபா ஞானத்தை கேட்க கேட்க ஒரு டைம்ல வந்து மாயை டக்குன்னு கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சோன்னு அப்படியே ரெடி ஆயிடணும். யுத்த மைதானம் இல்லையா, இந்த யுத்த மைதானத்துல இனிமைத்தன்மை இழந்த ஃபைல். அந்த யுத்த மைதானத்துல அசுரத்தனம் வரணும், இந்த யுத்த மைதானத்துல தெய்வீக தன்மையில நிரம்பி இருக்கணும். ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தடையா எதிர இருக்கிறவங்க வந்தாலும் யார் வந்தாலும் கோபப்பட மாட்டோம், ஏன்னா அது கண்டிப்பா நன்மைதான் இருக்கும் இல்லையா. சோ என்னுடைய சுய தர்மத்துல நான் நிலைச்சி இருப்பேன். சாந்தி தான் என்னுடைய சுய தர்மம், அமைதி தான் என்னுடைய சுய தர்மம், என்ன ஆனாலும் அதை விட மாட்டேன். அப்ப நீங்க அந்த அமைதியில இருக்கிறதே ஒரு ஆத்ம உணர்வு தான். ஏன்னா ஆத்ம பிராக்டிஸ்லயே இருக்கிற ஆனா எனக்கு அமைதியே இல்லைன்னா நீங்க இல்ல ஆத்ம பிராக்டிஸ். அப்ப ஆத்மா உடலை மறந்து ஆத்மா நினைக்கிறது கூடவே நான் அமைதியான ஆத்மா, ஆத்மானாலே அமைதி தான். அப்ப எனக்கு எப்படி கோபம் வரும், அப்ப நான் இன்னும் சரியா ஆத்ம உணர்வுல இல்ல. தேக வாய் ஆத்ம உணர்வு சொல்லுது, மனசு தேக உணர்வுல மாட்டிக்கிச்சுன்னு புரிஞ்சுக்கணும். என்ன ஆனாலும் அமைதி இழக்க மாட்டேன். பாபா உங்களை மாதிரி நாங்களும் உடல் அற்ற அந்த அசுரீரிய உணர்வு இல்லையா, அசுரீரினா உடல்ல இருந்து விலகிய உணர்வு, அதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் பாபா. இப்படி எல்லாம் உங்களுக்கு நீங்களே உரையாடல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அப்பத்தான் உங்களை நீங்க முழுமையானவரா ஆக்கிக்க முடியும் இல்லையா. எல்லாம் சுத்தி இருக்கிற உலகம் தான் நம்மள வந்து, நம்ம குழந்தையா இருக்கும்போது ஓரளவுக்கு சதோ பிரதானமா தான் இருக்கிறோம். அப்புறம் சுத்தி உள்ள சம்பவங்கள், அந்த பேசுறது, அவங்க நம்ம கிட்ட நடந்துக்கிறது, இதுதான் நம்மள வந்து என்ன ஆக்கிடுச்சு, இழக்க வச்சிருது, சக்தி இழக்க வச்சிருது, குறைவுள்ளவர்களா ஆக்கிடுச்சு. அப்ப அதை கேட்டது பார்த்தது நினைச்சது தானே இது காரணம். சோ அதுக்குதான் பாபா சொல்றாரு, உங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருங்க. அப்ப என்ன ஆகும், இந்த எண்ணம் தான் வரும். அப்ப சுத்தி இருக்கிறத பாக்கும்போது இல்ல நான் ஆத்மாவதான் பாப்பேன். இன்னொரு சம பவர்ஃபுல்லான பிராக்டிஸ், இது வந்து அந்த சிஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அந்த சிஸ்டர் ஷேர் பண்ணாங்க, அவங்க வந்து ரெட்டை பிராமணர். பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க கலியுக பிராமணர். சோ அப்ப நான் அவங்க கிட்ட கேட்டேன், இந்த மீன் கறி இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் சிஸ்டர், பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வருமா, ஒரு அருவறுப்பா இருக்குமா, ஏன்னா அதை டெஸ்ட் பண்ணதே இல்லை. ஆனா நாம வந்து கரிமீன் எல்லாம் சாப்பிட்டு அந்த சுவையெல்லாம் பாத்துட்டு அதுக்கப்புறம் பாபா மேல உள்ள அன்புனால அதை தூக்கி கடைசிடும். ஆனா அன்புனால தூக்கி கடைசும் பொழுது அந்த பழைய சுவை மீண்டும் 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 ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். சோ இதேதான் எல்லாத்துக்குமே, காமம் பற்று கோபம் எல்லாத்துக்குமே. அப்ப அதுக்கு அதுக்கு உதாரணமா இத ஒண்ணுத்த வச்சுக்கலாம். அவங்களுக்கு வந்து அது சுவைச்சதே இல்ல. அப்ப என்ன அர்த்தம், அந்த விஷயத்துல வந்து அவங்க நிரம்பிய தன்மையில இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியுது அது குறையுள்ளது, அது அருவறுப்பானதுன்னு. அப்ப அது அது வந்தாலே கதவு எல்லாம் சாத்திடுவாங்களாம், பக்கத்து வீட்டுல சமைச்சா கூட கதவு ஜன்னல் எல்லாம் சாத்திடுவாங்களாம், அப்படி நாட்டம் இல்லையா. நாற்றம் அருவறுப்பான விஷயம். அதான் பாபா அது அந்த மாமிச பிரியரா இருந்து பாபா குழந்தையா மாறுறவங்க வந்து அவங்க கதை சாத்துறது அதனால தூண்டப்படக்கூடாதுன்றதுக்காக, ஆனா இவங்க கதை சாத்துறது அது ஒரு அருவறுப்பான விஷயம்ன்றதுக்காக. சோ அப்ப அந்த சின்ன வயசுல ஒன்னும் சுவைக்கல, இன்னொன்னு அது அருவறுப்பான விஷயம்னு அவங்களுக்கு இயற்கையாவே தெரியுது. அது இல்லாம அந்த எண்ணங்கள் இல்லையா, மீண்டும் மீண்டும் அது கொமிட்டுது கொமிட்டுதுன்ற எண்ணம் தானாவே வருது உள்ளுணர்வா. சோ இதே மாதிரிதான் காமம், அதையும் நாம அப்படி நினைக்கலாம். இந்த உடல் அப்படின்ற உணர்வே பிராமணனுக்கு அருவறுப்பானது. எப்படி அந்த கலியுக பிராமணர்களுக்கு வந்து கரிமீன் நாற்றம் வந்து அருவறுப்பானதுன்னு நினைக்கிறாங்களோ, அந்த மாதிரி உடல் உணர்வு அருவறுப்பானது, உடல் உணர்வை அருவறுக்கும் பிராமணன் நான் சொல்லிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க, உங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கிறது தான் இது, விடவே விடாதீங்க. அதுதான் கோயில்ல மணி அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்குள்ள இது சொல்லிக்கிட்டே இருக்கணும் முழுமையானவராயிடும். ஏன்னா இது வேற யுகம், வேற பிறவி இல்லையா. ஒருத்தனுக்கு வந்து பழைய பிறவியுடைய ஞாபகம் வந்தா மென்டல் ஆயிடுவான்னு உலகி இல்லை, அதனாலதான் மறந்துடுச்சுன்றாங்க. இங்கேயும் அப்படிதான், மறக்கணும் இல்லையா. ஆனா ஒரே உடல்ல திருப்பி கொடுக்கிறாரு இன்னொரு பிறவி. அப்ப அதை மறக்கணும்னா இந்த ஜென்மத்துல நீங்களுக்கு என்னென்னலாம் கிடைச்சிருக்குது, எப்படி எல்லாம் இருக்கணும்ன்றது திரும்ப 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 சொல்ல 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 அந்த பழைய கலியுகத்து சமஸ்காரம் ஃபுல்லா மறந்தே போயிடணும். அப்பதான் நிரம்பியவரா ஆக முடியும். அப்படி நிரம்பியவர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய யுகத்துக்கு போக போறோம். அதனால உங்களுக்குள்ள இதை பேசி உங்களை நிரம்பியவரா ஆக்கிக்கோங்க. பாடல், மாதா ஓ மாதா வாழ்வழிக்கும் வல்லலே தாயே கருமாறின்னு பாடுறாங்களே இல்லையா, வாழ்வையே கொடுக்கிற தாயே வல்லலே யாரு, நம்மளதான் பார்த்து பாடுறாங்க இல்லையா. சோ அதையும் நம்ம நினைக்கணும், இவங்க இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னா அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானவனா இருக்கிறனா, அது அப்படியே நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், மொத்தத்துல மைண்டுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கணும். ஓம் சாந்தி. இதுல என்னன்னா மற்றத சிந்திச்சா நமக்குள்ள என்ன ரியாக்ஷன் நடக்குது, இதை சிந்திச்சா என்ன ரியாக்ஷன் ஆகுது, இதை சிந்திச்சா என்ன ஆகும்னா இந்த சிந்தனை சிந்தனைகளற்ற நிலைக்கு சமம்ன்றார். அப்ப என்ன ஆகும், டயர்டும் ஆகாது, அவ்வளவு பிரிஸ்கா ஜாலியா இருக்கும். சரி, நீங்க அந்த சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு மேல யாருக்கிட்டயுமே பேசுற தொடர்பை விட்டுட்டு இதுல மட்டுமே இருங்களா, அதனால நீங்க ஏந்திரிக்கிறதுக்கு ஒரு டயர்டாக இருக்காது, ஜாலியா இருக்கும். அப்ப அந்த சிந்தனையினால டயர்ட் ஆகுது உடல், அதையும் செக் பண்ணணும். ஓம் சாந்தி. சிவ பகவான் வாக்கு, பகவான் வாக்கு அப்படின்னு மட்டும் சொல்றதுனால மனிதர்களால எதையுமே புரிஞ்சுக்க முடியாது. கண்டிப்பா பேரு சொல்ல வேண்டி இருக்குது. கீதைய சொல்றவங்க எல்லோருமே கிருஷ்ண பகவான் வாக்குன்னு சொல்றாங்க, அவர் கடந்த காலத்துல இருந்துட்டு போயிருக்கிறாரு. அதனால நீங்க எப்பவுமே வெறும் பகவான் வாக்குன்னு சொல்லாதீங்க, சிவ பகவான் வாக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா கீதையை படிக்கிறவங்க கிருஷ்ண பகவான் வாக்குன்னு சொல்றாங்களே, சொல்லணும் இல்லையா. சிவ பகவான் அது ஆழமா பதியணும். ஏன்னா இப்ப எது எப்படி நமக்குள்ள உரையாடல் பண்ணி ஒரு சில விஷயங்களை நமக்குள்ள பதிய வைக்கிற மாதிரி அஞ்ஞானிகள் இதயத்துல பதிய வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், சிவ பகவான் வாக்கு. இப்ப நம்ம அந்த கீதை, புதிய கீதை அல்லது திருத்தப்பட்ட கீதை அப்படின்னு நம்ம நோட்டீஸ் அடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். அதுல குறிப்பா சிவ பகவான் வாக்குன்னு போடணும். அப்ப யோசிப்பாங்க என்ன சிவன் போடணும் இல்லையா. கிருஷ்ணர் இதுக்கு முன்னாடி இருந்தாரு, கீதைய சொன்னாரு, ராஜயோகம் கத்து கொடுத்தாருன்னு புரிஞ்சுக்கிறான். இப்ப பாபா சொல்றாரு நடந்து முடிந்த ஒண்ணு மறுபடியும் நிகழ்காலத்துல நடக்குமே அதுதான் காலச்சக்கரம். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது அப்படின்னு வருது, எது நடந்ததோ அது மீண்டும் நடக்கும் இதுதான் உண்மையான கீதை. அது நன்மையாகவே இருக்கும், அதுவும் இருக்கணும். கண்டிப்பா நடக்கும், நடந்தது. அதே மாதிரி இப்ப நடக்கிறது மீண்டும் கடந்த காலமாக மாறும். சம பாயிண்ட் இல்லையா? கடந்தது நிகழ்காலமாக, நிகழ்காலம் நிகழ்காலம் ஒரு காலத்துல கடந்த காலம் ஆயிடும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கடந்த காலம் தான் இப்ப நிகழ்காலமா நடக்குதுன்ற விஷயம் யாருக்குமே தெரியல. சோ கடந்தது கடந்து முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. ஆனா நடப்பதும் கடந்த காலமே, 5000 வருஷத்துக்கு முந்தைய நடந்த நிகழ்வுகளே அப்படின்னா இப்ப பாபா வந்திருக்கிறாரு, அப்ப கண்டிப்பா அவரும் வந்துட்டு போயிருக்கிறார். சிவபகவானுடைய வாக்கு, யாரு உயர்ந்ததிலும் உயர்ந்தவரோ அவர்தான் எல்லாருக்கும் அப்பா, சர்வசக்திவான். அவரே வந்து புரிய வைக்கிறார் இல்லையா? யாருக்கும் அவரே தந்தை, அவருக்கும் தந்தை இல்லை, அல்லாஹ் பெற்ற பிள்ளை தானே யாருன்றாங்க. சூப்பரா அந்த பாட்டு யார் எழுதுனாங்கன்னு தெரியல, ஆனா அப்படியே நம்ம ஞானம். ஏன்னா முஸ்லிம்கள் வந்து ஆக்சுவலா அல்லாஹ் அப்பான்னு சொல்ல மாட்டாங்க, ஆனா அந்த பாட்டுல அவ்வளவு அழகா எழுதி இருக்கிறாங்க இல்லையா. பாபா சொல்லரு, எல்லாரும் விட உயர்ந்தவர் தான் எல்லாருக்கும் அப்பா, சர்வசக்திவானும் அவரு தான். அவரே வந்து புரிய வைக்கிறார் இல்லையா? அனைவரின் தந்தை பரமபிதா புரிய வைக்கிறார். சர்வசக்திவான் வந்து நமக்கு இந்த ஞானத்தை புரிய வைக்கிறார். நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள், அது திரும்ப 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 நமக்குள்ள பேசும்போதுதான் அந்த போதை ஏறும். அது ரொம்ப முக்கியம். நீங்க அவருடைய குழந்தைங்க, சிவசக்திகள். அந்த சிவசக்தியுடைய மகிமையத்தான் கேட்டீங்க, மாதா ஓ மாதா வாழ்வழிக்கும் வல்லலே அப்படின்ட்டு. சிவசக்தி ஜெகதம்பா இருந்துட்டு போயிருக்கிறாங்க, அதனாலதான் தெருவுக்கு தெரு அவங்களுடைய கோயில், அம்மன் கோயில் நினைவு சின்னமா இருக்குது. ஆனா நடந்தது மறுபடியும் நடக்கும்னா மீண்டும் அவங்க வருவாங்களே இல்லையா? அதுதான் குறிக்குது. சத்தியுகம் உயர்ந்தவர்களா இருப்பாங்க, கலியுகம் தாழ்ந்தவங்களா இருப்பாங்க. ஆனா கலியுகம் முடிஞ்சு மறுபடியும் சத்தியுகம் வரும், அப்ப திடீர்னு உயர்ந்தவர்கள் ஆவாங்களே. அப்ப நடந்தது மீண்டும் நடக்கும் தான் அர்த்தம். சோ அப்ப ஜெகதம்பா மறுபடியும் வருவாங்க. சத்தியுகம் போயிடுச்சு, நடக்கிறது கலியுகம். ஆனா சத்தியுகம் முடிஞ்சு மீண்டும் கலியுகம், சாரி கலியுகம் முடிஞ்சு மீண்டும் சத்தியுகம் தானே வரும். கலியுகம்ன்றது பழைய உலகம், சத்தியுகம்ன்றது புத்தம்புது உலகம். ரெண்டுத்துக்கும் இடையில சங்கமத்துல இருக்கிறோம் நாம, சங்கம யுகம். கண்டிப்பா புது உலகம் இருந்துட்டு போயிருக்கு. அது வந்து சொல்லுவாங்களே புத்தம் புதுசா ஒரு பூமி, ஆனா அப்ப எல்லாரும் தேவதைகளா இருந்தாங்கன்னு தெரியாது, அப்ப உயிரே கிடையாது இந்த பூமியில அப்படின்னு சயின்ஸ் நம்ப வச்சிருச்சு. இப்ப பாபா சொல்றது பாருங்க, இது இது பாத்தீங்கன்னா பாபாவே ஒரு பாயிண்ட் ஞான சிந்தனை பண்ற மாதிரி தான் ஒவ்வொரு வாணியும் வருது. ஒரே ஒரு பாயிண்ட் ஞான சிந்தனை பண்றதுதான் ஒரு வாணி, கரெக்டா? அந்த ஒரே விஷயம், கடந்தது நடக்கும் மீண்டும், நடந்தது மீண்டும் கடந்தது ஆகும். இதையே வச்சு எவ்வளவு சொல்லிருப்பாங்க. அப்ப அது ஆழமா படிக்க படிக்கதான் நமக்கும் அந்த ஞான சிந்தனை வரும். இன்னொன்னா அந்த அவர் ஞான சிந்தனை பண்றது ஆழமா நம்ம படிக்க படிக்க நமக்கு அந்த அதீந்திர சுகம் அனுபவம் ஆகிட்டே இருக்கும். இதுதான் உங்களை முழுமையானவரை ஆக்குன்ற. அப்ப ஞானம் எவ்வளவு முக்கியமா இருப்பாங்க, ஞானி எனக்கு பிரியமானவன்ட்டு பக்தி மார்க்கத்தின் கீதையிலே இருக்கும். இது நிறைய பேர் புரியாம வெறும் புள்ளியா மட்டுமே பாத்துக்கிட்டு இருக்கணும், இதுவும் இருக்கணும், அப்பதான் முழுமை இல்லையா? கிருஷ்ணர் கையில மகாவிஷ்ணு கையில சக்கரம் இல்லைன்னா பார்க்க நல்லாவே இருக்கும், சங்கு இல்லைன்னா நல்லாவே இருக்கும். இந்த ஞான சிந்தனை சங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னொரு பக்கம் ஆத்மனர் ஆத்மாவாகி சிந்தனை செய்யற. இப்ப பாபா சதரும் சோ கடந்து சென்ற அதே சத்யுகம் மீண்டும் வருங்காலத்துல வரப்போகுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஞானம்னாலே புரிஞ்சுக்கிறது தான் அர்த்தம், புரியாததுக்கு பேர் தான் பக்தி. ஏன் ஞான மார்க்கம்னாலே என்ன அர்த்தம்? புரிதல், புரிஞ்சுக்கிட்டோம், இது ஞானம். கமலாசன் சொல்றாரு பேட்டியில, நான் வந்து நானும் இதே மாதிரி பயங்கரமா பக்தி செஞ்சேன், கோயில் குளம் பயம் வெறித்தனமா பக்தி செஞ்சேன், அதுக்கப்புறம் நானே தெளிஞ்சிட்டேன். ஆக்சுவலா தெளியல அவரு இல்லையா. சோ அவரு ஞானம் பக்தி வந்து அதுக்கு தெளியறது ஞானம். சோ பக்தியில ஒரு பார்ட் தான் நாஸ்திகம்ன்றது அவங்களுக்கு தெரியல. வாவ், லவ் யூ பாபா. இப்ப பாபா சொல்றாரு, ஞானம்னா புரிதல், இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுத்துது அப்படிங்கறத புரிஞ்சிக்காத வரைக்கும் உங்களால எதையுமே புரிஞ்சுக்க முடியாது. இதுதான் இதுதான் புத்தம்புது ஞானம் இல்லையா. சிருஷ்டி சக்கரம் எப்படி சுத்துது, திரும்ப நடந்ததே நடக்கும், திரும்ப சத்தியுகம் வரும்ன்றத அவங்க புரிஞ்சுக்கிறான். ஆனா சத்தியுகத்துல நடந்ததே தான் மீண்டும் வரப்போற சத்தியுகத்துல நடக்கும் தெரியல. இப்ப கலியுகத்துல நடக்கிறதே தான் ஒரு காலத்துல நடந்துச்சுன்றது தெரியல. அத மட்டும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லாமே புரிஞ்சுக்குவாங்க. சக்கரத்தின் ரகசியம், கால சக்கரத்தின் ரகசியம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய டிவி சீரியல் எல்லாத்துலயும் அந்த கால சக்கரம்ன்ற இதை யூஸ் பண்றாங்க. ஆனா அது ஏதோ ஒரு திகில் ஊட்டக்கூடிய விஷயமா அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. டிராமாவின் ஆரம்பம் முதல் இடைக்கடை பற்றி புரிஞ்சுக்கணும். அதுதான் அதை பற்றி சிந்தனை பண்ணும்போது செம குஷியா இருக்கும். அப்படியே பாக்குறோம், இத்தனை பேர் வாக்கிங் போறாங்க, 5000 வருஷம் முன்னாடி இப்படிதான் போனாங்களா, மறுபடியும் போவாங்களா, கோயில் கத்துது 5000 வருஷம் முன்னாடி இப்படிதான் கத்துமா, பின்னாடி இருக்கிற தென்னமரம் இதே மாதிரிதான் அசையுமா, நினைக்கும் போதே ஆச்சரியமா இருக்கும். 5000 வருஷத்துக்கு முந்தைய காட்சியை பார்த்துட்டு இருக்கிறோம், பழைய படத்தை பார்த்துட்டு இருக்கிறோம், ஆனா புதுசாவே இருக்குது இல்லையா. சோ அத நினைக்கும் போது வர போதை தான், அதுக்குதான் பேசிக்கிட்டு அது பேசும்போதுதான் அந்த போதை தெரியும், இல்லைன்னா தெரியாது அது. இல்லைன்னா என்ன பாபா சொன்னது சார், அது பாபா சொல்றதே பத்தாது, பல தடவை அதை சொல்லணும், அப்பதான் அந்த போதை வரும். ஆனால்தான் பாபா சார் ஒரு தடவை படிச்ச பிரஜையாதான் அவ அப்படின்ட்டு. மற்றபடி எல்லைக்குட்பட்ட டிராமாவுடைய ஆரம்பத்துல இருந்து காட்சி வரைக்கும் தெரியும், இல்ல ஒரு மணி நேரம் மூணு மணி நேரம் டிராமா அல்லது சினிமா பார்த்தாங்கன்னா அது புரிஞ்சுக்குவாங்க. ஆனா இது எல்லையற்ற டிராமா, இத மனிதர்கள் சுயம் தானா புரிஞ்சுக்க முடியாது, பாபா புரிய வச்சாதான் புரிய வைக்க முடியும். எல்லையற்ற யஜமானர் தந்தையே வந்து புரிய வைக்கிற, புரிய வைக்கிறது சிவ பகவான், ஸ்ரீ கிருஷ்ணர் கிடையாது. அதனால இது யாருடைய வாக்கு? சிவ பகவானுடைய வாக்கு. ஆனா கிருஷ்ணரையும் ஸ்ரீன்னு சொல்றாங்களே, ஏன் அவர் ஸ்ரீயா மாத்தனவர், உயர்ந்தவரா ஆக்கினவர், உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபா. பாவம் பாரதவாசிகளுக்கு இது தெரியவே இல்லை. பாரதம் எவ்வளவு பெரிய நாடு தெரியுமா, பாரதம் பழம்பெரும் நாடு, அது இது சொல்றாங்க. பாரதம் பழம்பெரும் நாடு நாமதன் மக்கள் சொல்றாங்க. அது பழம்பெரும் நாடா இருக்கும் போதே நாம மக்களா இருந்தோன்றது தெரியல யாருக்கும். கிருஷ்ணர் தான் நாராயணனா ஆகிறாருன்ற விஷயமே தெரியல அவங்களுக்கு. நாராயணனுடைய ஒரு அவதாரம், நாராயணன் இந்த பூமிக்கு வரல, அவரு எங்க மேலே இருக்கிற, ஏன்னா வைகுண்டம் மேல இருக்குதுன்னு நினைச்சுக்கிறாங்க. வைகுண்டத்துல நாராயணன் இருக்கிறாரு கரெக்டா சொல்றாங்க, வைகுண்டத்துலதான் கிருஷ்ணர் இருந்தாருன்றது தெரியல. கிருஷ்ணர் வளர்ந்து நாராயணன் ஆகிறாருன்றது தெரியல யாருக்கும். இப்ப நமக்கு இது புரிஞ்சிட்டதுனால சொல்றோம், பாவம் பாபா, புத்தியற்றவர்கள் பாபான்றோம். பாபா சொல்றாரு, நீ அப்படிதான் குழந்த இருந்த, போய் அவங்களுக்கு சொல்லு எழுப்பு, அதுக்குதான் அவனுக்கு ஜென்மம். எல்லாருமே துக்கத்துல இருக்கிறாங்க, ஏழையா இருக்கிறாங்க, காரணம் தூய்மையை இழந்துட்டாங்க. சுகத்துக்கு தேவையான, அமைதிக்கு தேவையான, ஆரோக்கியத்துக்கு தேவையான, செல்வத்துக்கு தேவையான ஆதாரம் தூய்மை, அதை இழந்துட்டாங்க, எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. அதனால துக்கத்துல ஏழ்மையில இருக்கிறாங்க, புத்தியும் வேலை செய்ய மாட்டேங்குது. நாமும் அந்த மாதிரி தான் இருந்தோம். இப்ப தூய்மை ஆகிட்டு இருக்கிறோம். ஏன்னா தூய்மை ஆக்கக்கூடியவர், அழுக்கானவர்களை தூய்மை ஆக்கக்கூடியவர், அதாவது பதித்த பாவனர். பதித்தம்னா அழுக்க, பாவனா தூய்மை. சோ தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்கக்கூடிய பாபா நமக்கு இப்ப கிடைச்சிட்டாரு, அதனால தூய்மை ஆயிட்டு இருக்கிறோம். ஆனா கிடைச்சும் தூய்மை ஆகலன்னா என்ன பிரயோஜனம்? கண் இருந்தும் குருடர்களா நம்ம? கிருஷ்ணர் பதித்த பாவனர்னு சொல்லப்படுறது கிடையாது. புது உலகத்தை, தூய்மையான உலகத்தை படைப்பவர் தந்தை தான். இது சமஸ்வரல கரெக்ட் தானே? ரகுபதி ராகவராஜரம் பதித்த பாவன சீதாராம்னா அது ராமர தான் சொல்றாங்களே தவிர கிருஷ்ணர்னு சொல்லல. ஆனா அது எந்த ராமர்னு நம்ம விளக்கம் கொடுக்கணும். ராவணனுக்கு எதிர் ராமர். சோ ராவணன் அழிக்கிறது யாரோ அந்த ராமரை குறிக்குது. சோ ராவணன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்க புரிஞ்சுக்கோங்க, பதித்த பாவனர்னா யாருன்னு அப்படின்னு நம்ம புரிய வைக்கலாம். சூப்பர் பாயிண்ட் இல்லையா? பாருங்க, பாபா வந்து எப்படி எல்லாம் சொற்பொழிவு நடத்தலாம், ஏழு நாள் கோர்ஸ் விதவிதமா கொடுக்கலான்றது தினம் தினம் பாபா புரிய வைக்கிறார். புத்தம் புது புதுசு புதுசா விதவிதமா புரிய வைக்கிறார். புத்தம்புது தூய்மையான உலகத்தை படைப்பவர் தான் பரம பிதா, பரமாத்மா, சர்வசக்திவான். இத்தனை பேரும் அவருக்கு தான் இல்லையா? அவரும் ஒரு ஆத்மானா, உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மா. பிதா எல்லாருக்கும் அப்பா அவர், சர்வசக்திகள் நிறைந்தவர், தூய்மையற்ற ஒட்டுமொத்த உலகத்தையும் தூய்மையாக்குபவர். அதுதான் அந்த சக்தி. சர்வசக்தின்றது என்னது? ஒட்டுமொத்த உலகத்தையும் தூய்மையாக்குறது சாதாரண சக்தியா? முழு சிருஷ்டியுமே இப்ப தூய்மை இழந்து கிடக்குது. ராவணன் தான் தூய்மையற்றவர்களா ஆக்கிட்டான், ஒட்டுமொத்த உலகத்தையும் மாத்திட்டான் ராவணன். பதித்த பாவனர் ஒரே ஒரு ஈஸ்வரன் தான், ஒருத்தர், சிங்கிள் மேன் ஆர்மி பாபா. அந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் மாத்துறாரு. சிங்கிள் மேன் சொல்ல முடியாது, எல்லாருமே, நம்ம எல்லாருமே அவருடைய படை தான் இல்லையா? ஆனா பண்றது அவரு தான், அதுதான் முக்கியம். மனிதர்கள் எந்த ஒரு நிலைமையிலும் தூய்மையற்றவர்களை தூய்மையா ஆக்கவே முடியாது. சம பாயிண்ட். முழு உலகத்தின் சவால் இல்லையா இது? சன்னியாசிகள் ஒருத்தர் ரெண்டு பேர் தூய்மையா இருக்கிறாங்க, அல்லது 1 கோடி 2 கோடி பேர்னே வச்சுக்கிட்டா கூட தூய்மையா இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுடைய மக்கள் தொகை 1 கோடி வருமானு தெரியல, பட் அப்படியே வச்சுக்கிட்டா கூட தூய்மையா இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப புத்த மத துறவிகளும் கொஞ்சம் நிறைய தான் இருக்கிறாங்க. சரி, அப்படி தூய்மையா இருக்கிறாங்கன்னு கூட வச்சுக்குவோம். ஆனா 500-600 கோடி மக்கள் தூய்மையற்றவர்களா இருக்கிறாங்களே, அப்ப இது தூய்மையற்ற உலகம் தானே சொல்ல முடியும் இல்ல? பெரும்பான்மையானவர்கள் எப்படி இருக்கிறாங்க? தூய்மையற்றவர்களா தானே இருக்கிறாங்க, அப்ப இது தூய்மையற்ற உலகம் தானே? ஆனாலும் பாபா சொல்றாரு, இந்த தூய்மையற்ற உலகத்துல ஒருத்தர் கூட தூய்மையானவரா இருக்க முடியாது. ஏ, உடலால அவங்க காமத்துல ஈடுபடாம இருக்கலாம், மற்றபடி எண்ணம், அது இல்லாம காமம் இல்லாம மற்ற விகாரங்க இல்லையா? ஏன்னா புத்த மத துறவிகளாலேயே ஐக்கியப்படுற நாடெல்லாம் பாக்குறோம். இப்ப பாருங்க, அதான் பாபா சார், ஒட்டுமொத்த உலகமும் மோசமா இருக்குது, அதனால ஒருத்தர் கூட இதுல தூய்மையானவங்கன்னு சொல்லிக்க முடியாது. உங்களை தூய்மையாக்குறதுக்காக தான் நான் முழு சிருஷ்டியையுமே தூய்மையாக்குறேன். சமச்சபர்ல ஏன்னா நீங்க தூய்மையாகி உங்களை எங்க வைக்கிறது? நாயக்குழு பற்றி நடு வீட்டுல வச்சாலும் சாக்கடைக்கு போகும் அப்படின்ட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, சாக்கடை இருக்கிறதுனால போகுது. அதனாலதான் பாபா சொல்றாரு, உங்களை நான் தூய்மையாக்கி சாக்கடைக்கு நீங்க போகாம இருக்கிறதுக்காக தூய்மையான உலகத்தையே நான் படைக்கிறேன். அப்படி படைக்கலாம்னா என்ன ஆகும்? வேஸ்ட் ஆயிடும். ஏன்னா தூய்மை ஆயிடும். சரி, அப்படியே இந்த பிறவி ஃபுல்லா வைராக்கியமா இருந்தாலும் அடுத்த பிறவி அதுக்கப்புறம் தூய்மையான உலகத்தையே படைக்கிறார் பாபா நமக்காகவே. அப்ப எந்த ஒரு நிலையிலும் இப்ப வந்து கலியுகத்துடைய இறுதி இறுதியில இருக்கிறோம் சுத்தமான அழுக்கா இருக்கிறவங்களை தூய்மையாக்குறார் இறைவர். யாராலுமே ஆக்க முடியாது அதனாலதான் அவர் ஆக்குறாரு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டா கூட துவாபரயுகம் கொஞ்சம் தானே தூய்மையா இருக்கிறாங்க அப்ப கூட உங்களால சத்தியுக நிலைமைக்கு யாரையும் அழைச்சிட்டு வர முடியாது. எந்த மனுஷனாலும் எந்த நிலையில இருக்கிற ஆத்மாவும் தூய்மையான ஆக்க முடியாது, அது இறைவன் மட்டுமே பண்ண முடியும். அதுலயும் இந்த தூய்மையற்ற உலகத்துல ஒருத்தர் கூட தூய்மையானவங்க கிடையாது, சம்பூர்ண தூய்மையானவங்க கிடையாது. உங்களை தூய்மையாக்குறதுக்காகவே முழு சிருஷ்டியையும் நான் தூய்மையாக்குறேன், பாவனமாக்குறேன். பாவனம்னா தூய்மை. பதித்த பாவனர்ன்றதுடைய அர்த்தமே உலகத்தையே தூய்மையாக்குபவர்னு அர்த்தம் இல்லையா? அதுதான் ஞான ஸ்நானம்ன்ற தண்ணியில முக்கிய இருக்கேன். இது எல்லாமே எதை குறிக்குது? தூய்மையாக்குற விஷயத்த குறிக்குது. சோ பதித்த பாவனன் சொல்றது ஒட்டுமொத்த உலகத்தையும் தூய்மையாக்குவார். என்ன மட்டும் தூய்மையாக்குவார்ல, ஒட்டுமொத்த உலகத்தையும் எப்படியோ தூய்மையாக்குறாரு. நம்மள அன்பாலவே தூய்மையாக்குறாரு, மற்றவர்களை அடிச்சு உதச்சி தூய்மையாக்குறாரு. கடைசி நேரத்துல சிவபாபா தானே சொல்றாரு, நான் தூய்மையற்ற நிலையில இருக்கிற உங்களை தூய்மையாக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா தூய்மையான உலகத்தின் எஜமானரா நீங்கத்தான் ஆகணும், நான் ஆக போறது கிடையாது. அதனால உங்களை தான் ஆக்குறேன். இது எவ்வளவு பெரிய தியாகம். தூய்மையான உலகத்தை கஷ்டப்பட்டு படிச்சு அத அவர் அனுபவிக்கவே இல்லை. சோ இந்த ஒரு விஷயம் மட்டும் அன்பே சிவம் படத்துல கரெக்டா இருக்குது இல்லையா? அதுல பாத்தீங்கன்னா தொழிலாளர்களுக்காக ஒரு போராடி தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் பண்ணி அந்த ஒரு போனஸ் வாங்கி கொடுத்துட்டு அதை அனுபவிக்காம அவர் பட்டுக்கு போயிடுவார். ஒரு சாதாரண விஷயத்த சொல்லிருக்காங்க, பட் ஆனா இறைவன் அப்படிதான் சொர்க்கத்தையே உருவாக்கி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு அவர் போயிடுறார். இருந்த அடையாளமே தெரியாம போயிடுறார், தன்னை மறைச்சிக்கிறார். புது உலகத்துல ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் இருக்குங்கிற விஷயமே யாருக்கும் தெரியல. இந்த சத்தியுகத்துல என்ன தர்மம் இருந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. அதை படைத்த சிவபாபாவை பற்றியும் யாருக்குமே தெரியல. கேளுங்க, சிவஜெயந்தி ஏன் கொண்டாடுறீங்கன்னு கேளுங்க. இன்னும் கேட்டீங்கன்னா ஏன் இறைவனை கும்பிடுறீங்கன்னு கேளுங்க. என்ன பண்ணாரு? எதுவும் ஒண்ணு பண்ணிருக்கிறாரு, அதனால தானே கும்பிடுறாங்க. காந்திக்கு செலவு வச்சு வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் மாலை போடுறாங்கன்னா கூட அவரே ஏதோ பண்ணிருக்கிறாருன்னா இவருக்கு தினம் தினம் பூஜை நடக்குது. அந்த அளவுக்கு மிக மகிமைக்குரிய விஷயத்த பண்ணிருப்பாருல்ல. என்ன பண்ணாரு? எதுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறீங்க? அவருக்கு தான் உருவம் இல்லையே. உருவம் இல்லைன்னு சொல்றீங்க, உருவம் மற்றவருக்கு எப்படி பிறந்த நாள் கொண்டாடுவீங்க? வடநாட்டுல வந்து சிவ ஜெயந்தினே சொல்லுவாங்களாம், நம்ம ஊர்ல சிவராத்திரின்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப நம்ம அது சொல்லணும், சிவ ஜெயந்தின்னு இங்க சொன்னா டக்குன்னு புரியாது. அப்ப சொல்லணும், வடநாட்டுல சிவராத்திரி சிவ ஜெயந்தி தான் கொண்டாடுவாங்க. அவருடைய ஜெயந்தி அதாவது பிறப்பு இருட்டுல ஏற்பட்டதுனால சிவராத்திரின்னு கொண்டாடுறோம். அது என்ன அப்படின்னு கேளுங்க. எப்படி பிறந்தாரு? எப்ப பிறந்தாரு? உடலற்றவர் எப்படி வந்தாரு? லிங்கம் தானே வச்சிருக்கீங்க, அது எப்படி பிறந்துச்சு சொல்லணும். பிறக்கிறதுனால உடல்ல வர்றதுதான் அர்த்தம். அப்பதான் அவர் காரியம் செய்ய முடியும். அவர் செய்த காரியத்துக்கு தான் மகிமை இல்லையா? சும்மா எந்த குழந்தை பிறந்தாலும் பர்த்டே கொண்டாடுறது இல்ல, காந்திக்கு கொண்டாடுறோம். அப்ப ஒரு உயர்ந்த காரியத்தை செஞ்சவங்களுக்கு தான் உலகமே கொண்டாடும். அப்ப சிவனுக்கு நீங்க கொண்டாடுறீங்கன்னா அவர் அந்த மாதிரி காரியத்தை செஞ்சிருக்கிறார். காரியத்தை செய்யணும்னா கண்டிப்பா உடல்ல வந்திருக்கணும். எப்ப வந்தாரு சொல்லணும். அவர் பரமாத்மா. ஆனா சரீரம் இல்லாம ஆத்மாவனால எந்த காரியமும் செய்ய முடியாது. பரமாத்மாவும் அப்படியேதான். பரமாத்மா என்ன காரியம் செஞ்சதுக்காக இப்படி பூஜை பண்றாங்கன்னா, ஒட்டுமொத்த உலகத்தையும் மிக உயர்ந்ததா ஆக்கின காரியத்தை செஞ்சார் இல்லையா. காந்தி வந்து ஏதோ ஒரு சில விஷயங்களை பண்ணாரு, ஆனா உலகம் இன்னும் கீழேதான் போயிடுச்சு அதுக்கப்புறம். ஆனா இவருக்கு பூஜை பண்ற அளவுக்கு மிக உயர்ந்த காரியம் அப்படியே சுத்தமாக உயர்ந்ததா மாறிடுச்சு. முழு உலகத்தையும் தூய்மை ஆக்குறது, சுகம் அமைதி நிறைந்ததா ஆக்குறது அவர் கையில தான் இருக்கு, எந்த மனுஷன் கையிலங்கிறது இல்லையா. எல்லா டெமோக்ரட்டி ரிப்பப்ளிக் அது இதுன்னு சொல்றாங்க இல்லையா, இது எல்லாமே எதுக்கு வந்துச்சு? கம்யூனிசம் இது எல்லாமே எதுக்கு வந்துச்சு? உலகத்துல அமைதி எடுத்துட்டு வரலாம்னு வந்துச்சு, ஆனா அதனாலே அமைதி போச்சு. ஏன்னா மனிதர்களால் அது முடியாது, அது இறைவனுடைய காரியம். அவரு கையில தான் உலகத்தையே தூய்மையாக்குற கூடிய விஷயம் இருக்கு, அந்த காரியம் அந்த பொறுப்பு இருக்கு. உலகத்தை திருத்தணும் அப்படின்னா நீங்க இறைவனுடையவராகணும், எந்த அரசியல்வாதியுடையவரும் ஆயிடக்கூடாது. ஆனீங்கன்னா கண்டிப்பா ஏமாந்துதான் போவீங்க. மனிதர்கள் துக்கமோ துக்கத்துல மூழ்கி இருக்கிறாங்க, பக்தர்கள் பகவான கூப்பிடுறாங்கன்னா நிச்சயமா பகவான் ஒருத்தர் தானே இருக்கணும் இல்ல, ஏதோ ஒருத்தர் தானே இருக்கணும், ஒருத்தர் தானே கூப்பிடுறாங்க. பக்தர்கள் தான் நிறைய பேர், கடவுள் நிறைய பேர் கிடையாது. ஆனா இங்க என்ன பண்ணிட்டாங்க, கடவுளே நிறைய பேர் நினைச்சிட்டாங்க. சிவ பகவான் சொல்றாரு, நான் சிவ பகவான், குழந்தைகளாகிய உங்களுக்கு ராஜயோகம் மற்றும் சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை புரிய வைக்கிறேன். லவ் யூ பாபா. பாபா சொல்றாரு, நான் சிவ பகவான், கடவுள் நான் ஒருவனே. இது பைபிள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாஸ்திகரா இருக்கும்போது கேட்கும் பொழுது எனக்கு சிரிப்பா வரும். நான் கர்த்தர், நான் கர்த்தர், கடவுள் தானே தான் கடவுள், தான் கடவுள் சொல்லிக்க வரேன்ட்டு. இப்பதான் அது புரியுது மனிதர்களுக்கு, யார் கடவுள்னு தெரியாத போது இப்ப இறைவன் சொல்றதா, அது அங்க சொன்ன மாதிரி சொன்னதுனால அந்த இடத்துக்கு அது பொருந்தது. பட் இப்பதான் அது புரியுது, நான் சிவ பகவான், குழந்தைகளாகி உங்களுக்கு ராஜயோகம் கத்துக் கொடுக்கிறேன். ஆனா அதுல மிரட்டுற மாதிரி வரும், நான் கர்த்தர், நீ இதை பண்ணலாம், நான் இது பண்ணிடுவேன், சபிச்சிடுவேன், அப்படி இப்படின்ட்டு. இறைவன் அப்படி பண்ண மாட்டார். இனிமையான உலகத்தை உருவாக்குறதுக்காக இனிமையான வழியை கத்துக் கொடுக்கிறார், அதுதான் ராஜயோகம். முழு சிருஷ்டி ஞானத்தையும் புரிய வைக்கிறார். என் துக்கத்தெல்லாம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் சொல்றார், அனுபவிச்சதுக்கு காரணம் இதுதான், கர்மத்தின் விதி. ஆனா முதன் முதலாக நீ சுகமா இருந்த, அதை ஏன் இப்ப சொல்ற, ஏன்னா இப்ப அது மாதிரி ஆக போற அப்படின்னு பாபா புரிய வைக்கிற. ஆத்மாக்களாகிய ஆத்மாக்களுக்கு பாபா சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை கொடுத்துட்டாரு. இப்ப நமக்கு பாபா குழந்தைங்களுக்கு இந்த ஞானம் வந்துருச்சு. எப்படி என்கிட்ட இந்த சிருஷ்டியின் ஞானம் இருக்குதோ அதை கத்து கொடுக்கறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் இல்லையா. தனக்கு தெரிந்த அத்தனை ரகசியத்தையும் சொல்றதுக்காக வராரு. அந்த ரகசியம் தனக்கு எப்பவுமே மறக்க கூடாதுன்றதுக்காகவே அவர் பிறப்பிறப்பு சக்கரத்துல வரல இல்லையா. ஏன்னா வந்துட்டா மறந்துடும், நமக்கு முந்தைய ஜென்மம் மறந்து போச்சு இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு காரணமா இருக்கலாம், ஏன்னா ஒரு தர்மத்தை ஸ்தாபனை பண்ண ஒரு ஆத்மா வருது, கிறிஸ்த ஆத்மா வந்து பாபாவுடைய ஞானத்தை கொஞ்சம் சொல்லுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப அது அந்த ஞாபகம் பரந்தாமத்துல போனாலும் அந்த ஞாபகம் இருக்கு, ஆனா வெளில வரும்போது ஞாபகம் வருது, இங்க வரும்போது ஞாபகம் வருது. ஏன்னா அது ஒரு தூங்குற ஸ்டேஜ் மாதிரி அது, ஆனா ஞாபகம் மறக்கல. ஆனா பிறந்தா ஒரு தாயின் கர்ப்பத்துல பிறந்தா மறந்துடும், ஏன்னா அந்த கிறிஸ்த ஆத்மா அடுத்த பிறகு போகும்போது மறந்துடுது. சோ அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் பாபா பிறக்காம இருக்கிறதுக்கு. பாபா சொல்றாரு, சிருஷ்டி சக்கரத்தை கண்டிப்பா சுத்தணும் புத்தியில, தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையானவராகணும். யாரோ ஒருத்தர் இதுக்கு நிமித்தமா ஆகிறாரு, அந்த ஒருத்தராக நானே இருக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்றாரு. தூய்மையற்ற உலகம் தூய்மையான உலகமா ஆகித்தான் தீரணும். சோ அதை ஆக்குறதுக்கு ஒருத்தர் தேவை, அவரு தான் படைப்பவர் இல்லையா, அவரு தான் கடவுள், அவர் அதுக்கு பொறுப்பா இருக்கிறார். எப்பவுமே ஆனா அந்த சுகம் நிறைந்த சொர்க்கத்தை பார்க்க கூட அவர் வர்றதில்லை. அதனால அதுதான் அன்பே சிவன்றதுடைய உண்மையான அர்த்தம். சோ உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கறதுக்கு அடிப்படை காரணமா இருக்கிற இந்த காமம் கோபம் பற்று பேராச அகங்காரன்ற ஐந்து விகாரங்கள் இருந்து உங்களை காப்பாத்த விடுவிக்கத்தான் நான் வரேன். நான் சிவன், இந்த பிரம்மா பாபா சரீரத்துல உட்கார்ந்துட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி நீங்க என்ன சொல்லுங்க, ஆமா பாபா நான் ஆத்மா உங்க குழந்தை, இந்த சரீரத்துல உட்கார்ந்துட்டு நான் இதை கேட்டுட்டு இருக்கிறேன் பாபா. என்னுடைய சரீரத்துடைய பேரு தான் சரவணன் அல்லது ஏதோ ஒரு பேர், ஆனா நான் ஆத்மா. சிவபாபா சொல்ற எனக்கு சரீரமே கிடையாது குழந்தை, சமஸ்வரூபர் இல்லையா, எனக்கு சரீரமே கிடையாது குழந்தை. ஒரு பேய் வந்துச்சுன்னா நான் அந்த பேரை சொல்லும், இதுக்கு முன்னாடி என்ன உடல் எடுத்ததோ, ஏன்னா அந்த உடல் தான் தான் நினைச்சிட்டு இருந்ததுனால. ஆனா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அதனால இந்த உடலுடைய பேர் இல்லையா, நல்ல பக்க பாக குழந்தைங்கன்னா உங்க பேர் என்னன்னா இந்த உடம்புடைய பேரு இது பிரதர் அப்படின்வாங்க. வயசு என்னன்னா இந்த உடம்புடைய வயசு. சோ எல்லாமே அந்த உடம்பு பிரிச்சு பிரிச்சு, சோ அது பல தடவை உங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கும்போதுதான் வரும். அதான் பாபா சொல்றாரு, ஆனா எனக்கு உடம்பே கிடையாது குழந்தை, நான் நிராகாரர், என் பேர் சிவன். பாபா தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறார், என்னுடைய பேரு சிவன் தான், உடம்பே கிடையாது, அதனால உடலுக்குன்னு பேர் இல்ல, நான் ஆத்மா தான், ஆத்மாவாகவே இங்க வந்து காரியத்தை செய்யறேன் வேற ஒரு உடலை எடுத்து, அதனால என் ஆத்மாவுடைய பேரே சிவன் தான். காரியம் செய்யும்போது தானே பேர் தேவைப்படுது, சோ காரியம் செய்ய நான் இங்க வரேன், அதனால என்னுடைய பேர். ஆனா நீங்க காரியம் செய்யறதுக்கு உடலை எடுத்துறீங்க, பிறக்கறீங்க, அதனால அந்த உடலுக்கு பேர் வருது. பாபா உடல் எடுக்கல, அதனால ஆத்மாவாக என் பேரே சிவன், அதனாலதான் சிவ பரமாத்மான்னு சொல்லணும். பிறப்பிறப்பு சக்கரத்திலே வராதவர் தான் பரமாத்மா, ஆத்மா ஆத்மாவாகவே இருக்கிறார் இல்லையா. நான் பரமபிதா பரம் ஆத்மா, நட்சத்திரம் மாதிரி இருக்கிறோம் எல்லாருக்கும் அப்பாதான், எல்லா ஆத்மாவோட உயர்ந்தவனா, ஆனா எல்லா ஆத்மா மாதிரி நானும் ஒரு சின்ன பிள்ளையா தான் இருக்கிறேன். எனக்கு ஒரே பேரு தான் சிவன், ஒரே பேரு தான் சிவன். இது பாத்தீங்கன்னா எஸ் நம்ம சொல்றோம், ஜீசஸ் இங்கிலீஷ்ல சொல்றாங்க, ஆனா அது பாத்தீங்கன்னா ஈஷா அந்த மாதிரிதான் வரும் அந்த பேர், அவருடைய அந்த ஒரிஜினல் தாய்மொழி இல்லையா, ஹீப்ரூவோ ஏதோ ஜெருசலத்துல. அப்ப பாருங்க, சிவன் அதுதான் என்னுடைய பேர். ஆனா இயேசு கடவுள் கிடையாது, பட் இது வெளிப்படுறது சொல்றோம். சரி, என்னுடைய பேர் சிவன், என்னை சுத்தி பரந்தாமத்துல இருந்த சாலி கிராமங்கள் நீங்க தான், ஆனா நீங்க இந்த பூமியில வந்து 84 பிறவி எடுக்கும் பொழுது உங்களுடைய பேர் மாறிக்கிட்டே இருக்குது, அதுதான் அர்த்தம். என்னுடைய ஒரே பேர் சிவன் அப்படின்னு சொல்றது என்னது, நான் மாறுறதே இல்லை இல்லையா, அதனால எனக்கு ஒரே பேர் தான். ஆனா நீங்க 84 பிறவி எடுக்கிறீங்க, அதனால உங்களுக்கு 84 பேர். ஆனா மற்ற பேர் பாபா பேக்கிறது வந்து மகிமைகளை காரியங்களை பேரா வைக்கிறாங்க, மற்றபடி அவருடைய பேர் சிவன் இல்லையா, காரியமாற்ற அந்த ஆத்மாவுக்கு பேர் சிவன் அப்படின்னு பாபா சொல்றாரு. எனக்கு ஒரே பேரு தான், காரணம் நான் மறுஜென்மம் எடுக்கிறதே கிடையாது. ஆனா கீதையில யார் பேரை போட்டிருக்கிறாங்களோ அவர் 84 பிறவி முழுசா எடுக்கிறவர், அதனால கீதைய கிருஷ்ணர்லாம் சொல்லல அப்படிங்கறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா. அவருக்கு ஒரே பேர் இருக்க வாய்ப்பு கிடையாது. அவர் 84 பேர், 84 பேர் அதுல ஒரு பேர் தான் நமக்கு தெரியும் கிருஷ்ணர்னு, மீதி 84 பேர் தெரியாது. ஆனா கடைசி பேரு தெரியும், அதுக்கப்புறம் பாபா வச்ச பேர் தெரியும். சோ மூணு பேர் தெரியும், மத்ததெல்லாம் தெரியாது. பாபா வச்ச பேரு தான் பிரம்மா, அதுக்கு முன்னாடி அவர் பேர் லேக்கராஜ் இல்லையா கலியுகத்துல. சரி, கீதைய அவர் சொல்லல, மனிதர்கள் கையில எதுவுமே இல்ல, என்ன செஞ்சாலும் அத பரமபிதா பரமாத்மா தான் செய்யறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலே பரமபிதா பரமாத்மா சுகம் சாந்தி கொடுக்கிற வேலை மட்டும்தான் பண்றாரு. நீங்க பண்ற பாவத்தை எல்லாம் கடவுளா பண்றாரு கிடையாது. சோ இந்த உலகத்துல சுகத்தையும் அமைதியையும் கொடுக்கிறது இறைவன் கையில தான் இருக்குதே தவிர மனிதர்கள் கையில கிடையாது. அதை இறைவன் தான் கொடுக்கிறார். அதனால அவர் ஒருத்தருக்கு தான் மகிமை செய்யணும், வேற யாருக்குமே மகிமையே கிடையாது. செஞ்சு என்ன பிரயோஜனம்? அப்ப நீங்க கொடுக்க செய்யற மகிமை எல்லாமே தேவையற்ற மகிமை, பொய்யான மகிமை. லக்ஷ்மி நாராயணனுக்கே மகிமை இல்ல, இந்த சிருஷ்டியின் முதல் மகா புருஷர்கள் அவங்க தான், அவங்களுக்கே மகிமை கிடையாது. அவங்களை அப்படி ஆக்கினவங்களுக்கு தான் மகிமை, இறைவனுக்கு தான் மகிமை. ஆனா அவங்க அவ்வளவு அற்புதமான ராஜ்யம் செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க, ஆனா சிவனுடைய வழிப்படி செஞ்சாங்க. அதனால அவங்க சொர்க்கத்தின் எஜமானர்கள், வைகுண்டவாசிகள்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதிசயத்தை பாருங்க பாபா, சூப்பரா சொல்ல எவ்வளவு பெரிய அதிசயம். பாபாவே அதை நினைச்சு பார்க்கும்போது அதிசயமா இருக்குது. பாபாவுக்கே என்ன அதிசயம், அவங்களுடைய ஜட சித்திரம் இங்க இருக்குது, ஆனா உயிரோட்டமா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. சமஸ்தபுரில அந்த ஜட சித்திரம்ன்றது லக்ஷ்மி நாராயணனும் எடுத்துக்கலாம், அல்லது தில்வாரா கோயில் இருக்கிற மகாவீரன் எடுத்துக்கலாம் இல்லையா. மகாவீரனா இன்னும் கரெக்டாவே இருக்கும். இப்ப இருக்கிறதோட நினைவு சின்னம் அங்க இருக்குது, ஆனா உயிரோட்டமா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களா, எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. அவங்களுடைய சிலைய அவங்களே பாக்குறாங்க, என்னுடைய சிலைய 2000-2500 வருஷம் முன்னாடி யாரோ செஞ்சிட்டாங்க. 2500 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச என்னுடைய சிலையை நான் பாக்குறேன், எவ்வளவு சூப்பரான விஷயம், எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். ஆனா இங்க உயிரோட்ட அப்பதான் இது எவ்வளவு அதிசயம்ன்ற, அப்ப அது அது நினைக்கும் போது பயங்கர சந்தோஷமா இருக்கும். ஆனா அது வந்து ஆழமா நினைக்கும் பொழுதுதான், அதை மட்டுமே நினைக்கும் பொழுதுதான் அந்த சந்தோஷம் வரும். சிவ பகவான் சொல்றாரு, நீங்க ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவாக பூஜைக்குரியவராக ஆகுறீங்க, பிறகு பூஜாரி ஆவீங்க. பூஜைக்குரிய லக்ஷ்மி நாராயணன் தான் பிறகு தாங்களாகவே பூஜாரி ஆகுறாங்க. யாரு கடந்த காலத்துல இருந்துட்டு போயிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கோயில் கட்டி பூஜை செய்யறாங்க. இத உறுதிப்படுத்தி சொல்லுங்க, ஈஸ்வரன் தாமே பூஜைக்குரியவர், தாமே பூஜை ஆகிறாருன்னு கிடையாது. மனிதர்கள் இத கூட புரிஞ்சுக்கல, பரமாத்மாவாகிய நான் எங்க வசிக்கிறேன்னு அவங்களுக்கு தெரியல. என்னுடைய குழந்தைகளாக நீங்களும் என்னோட தான் வசிக்கிறவங்கன்றது கூட யாருக்கும் தெரியல. ரெண்டு பேருக்கும் ஒரே வீடு தான், அந்த பரந்தாமன் தான் இனிமையான வீடு. வெறுமனே இனிமையான தந்தை வீடுன்னு சொல்ல மாட்டாங்க. நிர்வாண தாமம் நம்முடைய வீடும் தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அங்க நம்முடைய தந்தை இருக்கிறாரு. வீட்டை மட்டும் நினைவு செஞ்சீங்கன்னா பிரம்மத்தோடு யோகான்னு ஆகிடும். அதனால உங்களுடைய பாவம் அழியாது. பிரம்ம யோகி தத்துவ யோகிகள் இருக்கலாம், இருந்தாலும் அவங்களுடைய பாவங்கள் அழிய முடியாது, அதாவது விநாசமாக முடியாது. பாவம் தான் ஹிந்தியில விகர்மங்கள் இல்லையா, பாவ கர்மங்கள். விகர்மங்கள் விநாசமாக முடியாது, ஆனா அவங்க வைக்கிற பாவனையினால சொற்ப கால சுகம் கிடைக்குது. எந்த அளவுக்கு நினைவு செய்யறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அமைதி கிடைக்கும். அதனால பாபா சொல்றாரு, அவங்களுடைய யோகம் தவறானது. நீங்க ஒரு தந்தைய மட்டும் நினைவு செய்யணும். பாபா சொல்றாரு, என்ன நினைவு செய்யறதன் மூலமா தான் உங்களுடைய விகர்மங்கள் விநாசமாகும். கிருஷ்ணர் இந்த மாதிரி சொல்ல முடியாது, அவரோ வைகுண்டத்தின் எஜமானர். அசரீரி ஆகி சிவபாபாவை நினைவு செய்யுங்க அல்லது என்ன நினைவு செய்யுங்கன்னு ஸ்ரீகிருஷ்ணர் சொல்ல முடியாது. இந்த கீதையை நீங்க எந்த அளவுக்கு சரி பண்றீங்களோ அதோடைய ஆதாரத்துலதான் உங்களுடைய வெற்றி இருக்குது. காரணம், கீதை இப்ப குறையுள்ளதா ஆயிடுச்சு, அதனால இறைவனுடைய மகிமை மறைஞ்சு போச்சு. ஈஸ்வரனுக்கு எந்த ஒரு பேரு வடிவமும் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்ப பேரு வடிவம் காலம் இதெல்லாம் ஆத்மாவுக்கும் இருக்குது. ஆத்மாவுடைய பேரு ஆத்மாதான், அவரும் பரமபிதா பரமாத்மா. பரம அப்படின்னா சுப்ரீம், மிக மேலானவர், உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர்னு அர்த்தம். அவர் பிறப்பு இறப்பு இல்லாதவர், அவதாரம் எடுக்கிறார். சரி, ஒரு பாபாவை தவிர யாருக்குமே மகிமை கிடையாது. நீங்க ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவா ஆகுறீங்க. எந்த அளவுக்கு மேலான ராஜா, பூஜைக்குரிய ராஜாவா ஆகுறீங்க. உங்களை பிற்காலத்துல கோயில் கட்டி பூஜை பண்றாங்க, நீங்களே தான் பூஜாரியாகி பூஜை பண்றீங்க இல்லையா. அப்ப பூஜைக்குரிய நிலையில இருந்த லட்சுமி நாராயணனே தான் பூஜாரியாகவும் ஆகுறாங்களே தவிர சிவன் ஆகுறது கிடையாது. இங்க இருந்துட்டு போனவங்களுக்கு தான் கோயில் கட்டி பூஜை செய்யறாங்க அப்படின்னு நீங்க உறுதிப்படுத்தி சொல்லுங்க. அவங்க இங்க இருந்துட்டு போனவங்கன்னு சொல்லுங்க, எங்கேயோ இருந்தாங்கன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அவங்க மீண்டும் வருவாங்க அப்படின்னு சொல்லுங்க. அது உங்களதான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு கூட சொல்லுங்க. அப்ப நம்ம சொல்லலாம், இதனாலதான் சாமி வர்றது, அந்த உடுக்கை சத்தம் கேட்கும்போது என்னதான் கூப்பிடுறாங்கன்ற அந்த உணர்வு வர்றதெல்லாம் இதனாலதான் நம்ம சொல்லலாம் இல்லையா. சோ இத வந்து உறுதிப்படுத்தி சொல்லுங்க, இருந்துட்டு போனவங்களுக்கு தான் கோயில் அப்படின்னு சொல்லுங்க. ஈஸ்வரன், அப்ப நாம சொல்லலாம். அப்ப நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க தப்பா, அந்த காலத்துல வந்து பயமூர்த்தி வச்சாங்க என்ன கும்பிடுன்ட்டு, அந்த மாதிரி தாதாவா இருந்ததுனாலதான் அவங்க கையில கத்தியும் கடப்பாரையும் வச்சுட்டு இருக்கிறாங்கன்றாங்க. அப்ப நம்ம சொல்லலாம், அந்த மாதிரி சக்கரத்தை எங்கேயாவது பாத்துருக்கீங்களா, கையில சுத்திக்கிட்டே இருக்குமா, யாராவது சங்கு கையில வச்சுக்கிட்டே சுத்திட்டு இருப்பாங்களா, யாராவது மயில் மேல பறப்பாங்களா. அப்ப இது இதுக்கு பின்னாடி உள்ள ரகசியம் என்ன அப்படின்றத நம்ம புரிய வைக்கணும். அவங்க அந்த மாதிரி கொடூரமானவர்கள் கிடையாதுன்றதையும் உறுதிப்படுத்தி சொல்லணும். கடவுள் அவங்க கிடையாது, அவங்களை பூஜைக்குரியவர்களா ஆக்குறவர் தான் கடவுள். அவர் எங்க வசிக்கிறாரு யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி அவருடைய குழந்தைங்களுக்கும் நாம எங்க வசிக்கிறவங்கன்னு தெரியல. குழந்தைங்கன்னு பாபா யார் சொல்றாரு, ஆத்மா. ஆத்மாவுடைய வீடு எதுன்னு தெரியல, இங்க நடிக்கதான் வந்தோம், வீடு வேற இடம்ன்றத தெரியல. தமிழ்ல சித்தர்கள் வீடு பேரு நிலைன்னு கரெக்டா அந்த பேரை வச்சிருக்கிறாங்க இல்லையா. பாபா கிட்ட போறது வீடு பேரு நிலை அப்படின்ட்டு. இப்பதான் நமக்கு தெரியும், ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஒரே வீடு, இனிமையான வீடு இல்லையா? இனிமையான தந்தை வீடு இல்ல, நம்ம வீடு, நம்மளும் அங்கதான் இருக்கிறோம் இல்ல. வீடுனாலே அப்பா குழந்தை ஒன்னா இருக்கிறது தான் வீடு. ஆனா வெறும் வீட்டை நினைவு செஞ்சா பாபம் அழிய இல்லையா? அது பிரம்ம தத்துவம், அதுதான் தத்துவ யோகமாயிடும், பிரம்ம யோகமாயிடும். ஆனா அதுல எந்த நன்மையுமே இல்லைன்னா இருக்கு, அற்பகால நன்மை. நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அமைதி இருக்கும், நினைச்சுக்கிட்டே இருந்தா அமைதி இருக்கும், அவ்வளவுதான். நம்மளும் பாபா நினைச்சுக்கிட்டே இருந்தா அமைதி வருது. அப்ப என்ன வித்தியாசம், என்ன வித்தியாசம்னா அமைதி இருக்கும், கடந்த காலத்து ஜென்மங்களின் அந்த பதிவு குணாதிசயம் மாறாது, ஏன்னா பாபம் எரியாது. ஆனா பாபாவை ஒலிக்குள்ளியா நினைக்கும் பொழுது, உயிரோட்டமா உணர்வு பூர்வமா அன்பா நினைக்கும் பொழுதுதான் பாபம் எரியும். அது சீக்கிரமா எரிக்கிறதுக்கான யுக்தி தான் பாபாவுடைய மகிமை பாடுறது, ஞான சிந்தனை பண்றது, இது எல்லாமே. அது இன்னும் சீக்கிரமா வரும் நமக்குள்ளே பேசிக்கிறது இதெல்லாம். மற்றபடி அவங்க பரந்தாமத்தை நினைக்கிறாங்க, செம்பொன்னர் வள்ளலாரெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வீட்டை தான் நினைச்சிருக்கிறேன், அதுவே கடவுள் தப்பா புரிஞ்சுக்கிட்டு நினைச்சிட்டாரு. அமைதி கிடைக்கும், அந்த அமைதிக்கே அவர் அவர் அவ்வளவு ஆனந்தமாயி திருவருட்பா எழுதி இருக்கிறார். ஆனா பாவம் எரியாது, அதனாலதான் அவர் காமத்தை விட முடியலையே அப்படின்னு துடிப்பார். திருவருட்பால இருக்கும் அது, பாவம் எரிஞ்சாதானே விட முடியும். பாபா சொல்றாரு, இருந்தாலும் அவங்க அதுவே கடவுள்னு நம்பி பாவனை வச்சு நினைக்கிறதுனால சர்ப்ப கால சுகம் கிடைக்குது, நினைக்கிற வரைக்கும் அமைதி கிடைக்குது. இருந்தாலும் அது தப்பு, ஏன்னா யோகம்னா உங்களுடைய பாவத்தை எரிக்கணும், அதுதான் யோகம். அப்ப சுவாசத்தை கவனிக்கிற மாதிரி ஆயிடும். நீங்க ஒரு தந்தைய மட்டும் தான் நினைக்கணும்னு பாபா சொல்ற, அப்பதான் உங்க பாவம் எரியும். இத சிவன் தான் சொல்ல முடியும், கிருஷ்ணர் சொல்ல முடியாது. என்ன நினைவு செய்யுங்க அல்லது சிவனை நினைவு செய்யுங்கன்னு கிருஷ்ணர் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? பாவத்தை என்ன நினைச்சா பாவம் அழியும்னா, பாவமே இல்லாத உலகத்துல வசிக்கிற கிருஷ்ணர் எப்படி போய் சொல்ல முடியும்? அங்க யாருமே பாவமே பண்ணிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு இந்த யோகமே தேவையில்லையே. இன்னொன்னு, கிருஷ்ணருக்கு இந்த ஞானமும் கிடையாது. கிருஷ்ணர் நினைச்சா பாவம் போகவும் செய்யாது, அங்க இருக்கிற யாருக்கும் சிவனை பத்தி தெரியாது. சோ உடலை மறந்து ஆத்மானு புரிஞ்சு சிவபாபாவை நினைவு செய்யுங்கன்னு கிருஷ்ணர் சொல்ல முடியாது. அல்லது உடலை மறந்து என்ன நினைவு செய்யுங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நீங்களே உடல்ல தானே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? இத கிருஷ்ணர் வைகுண்டத்துல சொல்ல முடியாது. அப்ப கீதை எப்ப பாடப்பட்டது, அதை சொன்னது யாருன்னு நீங்க கரெக்டா ப்ரூவ் பண்றதன் மூலம், அதுல உள்ள தப்ப சரிப்படுத்துவதன் மூலமாகத்தான் இந்த வெற்றி உங்களுக்கு இருக்கு. அப்ப திருத்தப்பட்ட கீதைன்னு நீங்க போடணும், ஏன்னா திருத்தப்பட்ட பைபிள்னு ஜெகோவின் சாட்சிகள் போடுறாங்க. வார்த்தைகள் மட்டும், அதுவும் திருத்தியெல்லாம் இருக்காது, வார்த்தைகள் மட்டும் அந்த காலத்து தமிழ்ல இருந்து ஈசியா புரியுற தமிழா மாத்தி இருப்பாங்க, வேற ஒண்ணும் அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா இங்க தப்பே இருக்குது, மாத்தணும் நாம இல்லையா? சோ அது யுக்தியா மாத்தணும், ஏன்னா அதுக்கு ஒருவேளை எதிர்ப்பு வரலாம், ஏதோ வரலாம். சோ அது யுக்தியா எப்படி மாத்துறதுன்னு யோசிச்சு மாத்தணும். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஈஸி, ஏன்னா யாருமே அது அப்படியே அந்த அளவுக்கு உள்ள போய் ஆழமா படிக்கிறவங்க இல்ல. ஒரு விதத்துல அது சமஸ்கிருதத்துல இருக்கிறது நல்லதா போச்சு இல்லையா? ஏன்னா யாருக்குமே அது தெரியாது, சமஸ்கிருதம் அழகா போடலாம் நம்ம. கீதை குறையுள்ளத ஆனதுனாலதான் பகவானுடைய மகிமையை மறைஞ்சு போச்சு இல்லையா? அந்த கீதை எந்த யுத்த காலத்துல பாடப்பட்டதுன்னு சொல்லணும் இல்லையா? மனுஷனை கொலை பண்ற யுத்த காலம் இல்ல, மாயையோட யுத்தம் செய்யற யுத்த காலம்ன்றதையும் புரிய வைக்கணும். அது இல்லாததுனாலதான் அதோடைய மகிமை மறைஞ்சு போச்சு. ஈஸ்வரனுக்கு பேரும் கிடையாது வடிவமும் கிடையாதுன்னுட்டாங்கன்னா அப்ப மகிமையும் இல்லாம போயிடுச்சே. சொன்னது சிவன் சொல்லும் பொழுதுதான் தெரியும் மகிமை. கீதை சொன்னது சிவன் சொன்னாதான். பாபா சொல்றாரு ஆத்மாவுக்கே பேரு வடிவம் காலம் எல்லாம் இருக்குதுன்னா பரமாத்மாவுக்கு இருக்காதா? ஆத்மாவுக்கு பேர் ஆத்மாதான், அதே மாதிரி பரமாத்மாவுக்கு பேர் பரமாத்மாதான். ஆனா ஆத்மா உடல் எடுக்குது, அதனால உடலுக்கு பேர். பரமாத்மா உடல் எடுக்கல, அதனால பரமாத்மாவாகவே இருக்கிறார். அதுதான் சதாசிவத்துடைய அர்த்தமே பரமாத்மா தான். சம பாயிண்ட், லவ் யூ பாபா. இல்லையா? பாபா எவ்வளவு பாயிண்ட் கொடுக்கிறார். பரம அப்படின்னா மிக மேலானவர், மிக உயர்ந்தவர் அர்த்தம், சுப்ரீம், மிக உயர்ந்த ஆத்மா, உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், அதுதான் பரம. விரோதி கூட சொல்லாங்கல்ல, பரம விரோதி அவன், மிக உயர்ந்த என்னை விட பயங்கரமான, அவனை விட பயங்கரமான எதிரி எனக்கு யாரும் இல்ல. பரம ரசிகன் இல்ல, நம்பர் ஒன் ரசிகன். அதே மாதிரி பரமாத்மா நம்பர் ஒன் ஆத்மா, அவரை விட மேலானவர் யாருமே இல்ல. அவர் உடல் இருக்கு, சாரி உருவம் இருக்கு, ஒளிப்புள்ளி ஜோதி சுரூபம், ஆனா பிறப்பு இறப்பு கிடையாது. மனித உடல் பிறக்கிறது கிடையாது, மனித உடல்ல பிறக்கிறது கிடையாது. அவதரிக்கிறார், அவதாரம் எடுக்கிறார். ஒருத்தர் உடல்ல பிரவேசிச்சு இந்த ஞானத்தை சொல்றாரு. யார் உடல்ல பிரவேசமாகறாரு? யார் உடல்ல அவர் பிரவேசிக்கணும்னு நாடகத்துல பதிவாகி இருக்குதோ அந்த பிரம்மா உடல்ல பிரவேசிக்கிறார். ஆனா பிரவேசிக்கும் போது அவருடைய பேர் லேக்ராஜ். பிரவேசித்த பிறகு அவருக்கு பிரம்மான்னு சிவபாபா பேர் வைக்கிறார். இந்த பேர் ஒருபொழுதும் மாறவே முடியாதுன்ற இல்லையா பிரம்மா. அதான் படைக்கும் கடவுள் பிரம்மான்ட்டான். பிரம்மா மூலமாத்தான் ஸ்தாபனை செய்யறாரு. அதனால பிரம்மா உடலத்தான் வருவார், கிருஷ்ணர் உடல்ல வரமாட்டார். சம பாயிண்ட். இறைவனுடைய வேலை படைக்கிற வேலை, அதானே காட்டியிருக்கிறாங்க பைபிள்ல. படைக்கிறவர் உடல்ல தானே வருவாரு, படைக்கிறதுக்கு பொறுப்பா எல்லாராலையும் சொல்லப்படுறது பிரம்மா தானே. அவரு உடல்ல தான் வருவாரு, கிருஷ்ணர் உடல்ல வரமாட்டார். ஒருவேளை சிவபாபா இந்த பிரம்மா உடலுக்கு பதில் வேற யார் உடல்ல வந்தாலும் அவருக்கு அவர் பிரம்மாந்தான் பேர் வைப்பார். அப்படி வர்றது கிடையாது. ஒருவேளை வருது அப்படின்னா பிரம்மாந்தான் பேர் வைப்பார். ஏன் வேற யாருடைய உடல்ல அவர் வர்றது இல்லைன்னு மனிதர்கள் கேக்குறாங்க. பாபா சொல்றாரு யாருடைய உடல்ல வரணும்னு எதிர்பார்க்கிற, அவர் வர்றது ஞானத்தை கொடுக்கிறதுக்காக. அந்த ஞானம் யாருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா தேவைப்படுதோ, யார் அவர் இறைவனை நினைத்தா அதிகமாக பக்தி செஞ்சாங்களோ அவர் உடல்ல தானே வரணும். இப்ப அமெரிக்காக்காரங்க ஒருத்தர் உடல்ல சப்போஸ் சிவன் வராருன்னு வச்சுக்கோங்களாம், அவங்களுடைய நினைவு சின்னம் இங்க இருக்குதுன்னா அவங்களுக்கு என்ன தெரியும் இல்லையா? இந்தியாவில உள்ள நினைவு சின்னத்தை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? டக்குன்னு தெரியாது. இப்ப பாபா குழந்தைய புரிஞ்சுக்கோங்க, அது வேற விஷயம். பட் ஆனா டக்குன்னு புரியாது இல்ல. யாரு உடல்ல அவரு வருவாரு? அவரு வர்றது ஞானத்துக்கு கொடுக்கறதுக்கு தான். போக போக மனிதர்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. நம்ம பிரம்மகுமாரி இயக்கம் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த சேவை நீங்க பண்ணணும் அப்படின்னா உங்க மனநிலை மிக நன்றாக இருக்கணும். சோர்ந்து போயிடக்கூடாது இல்லையா? நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது, நிறைய தடை வரும், எல்லாமே வரும், சோர்ந்து போயிடக்கூடாது. ஆனாலும் நமக்கு வர்றது ரொம்ப கம்மிப்பா இல்ல. இப்ப சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வரும்போது பார்த்தா அவங்களுக்கு எப்படியெல்லாம் கனாப்னன் யாரோ திட்டிட்டு இருக்கிறாங்க, அதுக்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நமக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது இல்லையா. அதனால மனநிலை ரொம்ப நல்லா இருக்கணும் உங்களுக்கு. எப்படி இந்த உலகியல் நாடக நடிகர்களுக்கு நம்ம வீட்டுல இருந்து மேடைக்கு நடிக்கிறதுக்காக வந்திருக்கிறோன்னு புரிஞ்சிருக்குதோ புரிஞ்சிருக்கிறாங்களோ, அதே மாதிரி நீங்களும் புரிஞ்சிருக்கணும். ஆத்மாவாகிய நான் உடம்புன்ற டிரெஸ் போட்டுட்டு இந்த உலக மேடையில நடிக்க வந்திருக்கிறேன், நடிச்சிட்டு இருக்கிறேன். முடிய போகுது நாடகம், விட்ட உடனே ஓடி போயிடணும் வீட்டுக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பயங்கர குஷி இருக்கும். இருக்கணும், ஏன்னா எவ்வளவு நேரம் தான் நடிப்பீங்க, உங்களுக்கு கழிச்சு போல. இது குஷியான நாடகம் கூட கிடையாது இப்ப இப்ப நடக்கிற பார்ட்டு. சோ சரீரத்தை விடுறது உங்களுக்கு குஷியான விஷயம், பயப்படக்கூடாது. நீச்சல் அடிக்க கத்து கொடுக்கறவங்களுக்கு நீச்சல் அடிக்கிறதுக்கு கத்து கொடுப்பாங்க இல்லையா, பயப்படாத உன்னால முடியும் அப்படின்ட்டு கொஞ்சம் ஆழமான இடத்துக்கு இட்டு போவாங்க கரையோரமாவே நீச்சல் கத்துக்கிறவங்களுக்கு. சோ அந்த மாதிரி பாபா சொல்றாரு. சோ இப்ப நமக்கு கரையில நீச்சல் அடிக்கிற மாதிரி அதுக்குதான் பயிற்சி. போறேன் போறேன் பாபா நீ கூப்பிட்டா நான் வரேன், பரந்தாமத்துக்கு வரேன், எனக்கு உடம்பே கிடையாது பாபா சொல்றாரு. இப்ப இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா உடலை விட்டு ஆத்மா பிரியற அந்த அந்த நிலைய அனுபவம் பண்ண வைக்கிறாரு. நிறைய குழந்தைங்களுக்கு அது அனுபவம் ஆகுது, உடலை விட்டு ஆத்மா நிஜமாலே பிரியுது தற்காலிகமா, பிரிஞ்சிட்டு மறுபடியும் உள்ள வருது. அப்ப அவங்களுக்கு அப்படியே லேசா இருக்குதுன்றாங்க. அது எதுக்கு அப்ப இப்ப அது நிறைய பேருக்கு அனுபவம் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் வந்துடுச்சு. ஏன்னா இப்ப மதுபன்ல சரி பாபாவும் பல தடவை சொல்லிட்டாரு 2018 சமாப்தி ஆண்டு முடிவு ஆண்டு, எதுக்கான முடிவு தெரியல. சோ அது ஞான சிந்தனை பண்ணி அவங்க சொல்லிட்டாங்க 2018 அப்புறம் உலக அழிவு ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்ட்டு. சோ முயற்சி பண்றதுக்கு இறுதி ஆண்டு அப்படின்ட்டு. அதனால உங்களுக்கு குஷிதான் இருக்கணும், இதுல பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாதுன்ற. இப்ப பாபா சொல்ற மாதிரி எந்த ஆதாரமும் இல்லாம ஒரு சிவபாபாவை மட்டும் பிடிச்சுக்கிட்டு உடல் உணர்வு கொஞ்சம் கூட இல்லாம ஒருத்தங்க இருந்தாங்கன்னா, அவங்க சென்டர்ல இருந்தாலும் சரி குடும்பத்துல இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உலகம் எவ்வளவு மோசமானாலும் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா நம்ம பாபா அப்ப ஸ்ரீமத்தை மீறதுனால வந்து மற்றவங்க ஆதாரமா பிடிக்கிறதுமே ஸ்ரீமத்தை மீறதுதான் மெயினா, அதுதான் மெயினா ஸ்ரீமத்தை மீறது. சோ அங்கதான் துடிப்போம், பயங்கரமா துடிப்போம். பாபா சொல்ற துடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல குழந்தை, குஷி குஷியா இருக்கக்கூடிய விஷயம் இது. குஷியா இருக்கணும், குஷி குஷியா உடலை விடணும், பயப்படக்கூடாது. ஏன் பயப்படுறீங்க? பாபா நான் இருக்கிறேன், எனக்கு உடல் கிடையாது, மத்தவங்க தான் அனாதையா இருக்கிறாங்க, பாவம் வெறுங்கையோட இருக்கிறாங்க. இந்த அழியக்கூடிய உலகத்துல நிறைய சொத்து சேர்த்து வச்சுட்டாங்க. இப்ப சுனாமியில ஒரு சிலருடைய சொத்து போயிடுச்சு அப்படின்னா சேர்த்து வச்சவனுக்கு ஐயோ வீணா கிட்டுமேனு தோணுதுல்ல, அந்த மாதிரி ஒட்டுமொத்த உலகமும் இப்ப வீணாதான் போச்சு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இலங்கை அந்த மாதிரி நாடுகள்ல வந்து இந்த சண்டே டைம்ல வந்து சண்டை நடந்துட்டு இருக்கும்போது அப்படியே சொத்தை விட்டுட்டு அவங்க போயிடுறாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த ஒட்டுமொத்த உலகத்தை விட்டுமே நாம போகதான் போறோம். ஆனா இங்க சேர்த்து வச்சவங்க வெறுங்கையோட போவாங்க, ஏன்னா ஆத்மா அதை எடுத்துட்டு போவாது. ஆனா நீங்க இப்ப சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்க ஆன்மீக வருமானம் உங்களுக்கு இல்லையா. ஆனால் நீங்க எதுக்கு பயப்படுறீங்க, எதுக்கு பயப்படுறீங்க? நாராயணன் பதவியை சேர்த்து வச்சுட்டு போறீங்க, அப்படியே குஷி குஷியா நாராயணன் உடலை போக போறீங்க. அது மட்டும் இல்ல, அந்த உடல் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்றது உங்களுக்கு இப்பவே ஸ்டார்ட் ஆயிடும். ஏன்னா 21 பிறவி ஸ்வர்கம்ன்றது இந்த சங்கமயுகத்தை சேர்த்துதான். ஏன் பயப்படுறீங்க? அதுக்குதான் பாபா சொல்றேன் சங்கமயுகம். அப்ப நீங்க பல தடவை சொல்லணும், சரீரம் விடுறதுக்கு முன்னாடி எனக்கு காட்சி கிடைக்கும், அது இருந்துகிட்டே இருக்கும். அது சொல்ல சொல்லதான் உங்களுக்கு குஷி ஏறும். அந்த நிரம்பிய தன்மை, அதாவது நிரம்பிய தன்மைன்றது சத்தியுகத்துல இருக்கிற அந்த மனநிலை, அது உங்களுக்கு வரும். சோ திரும்ப திரும்ப சொல்லணும். அதுக்குதான் பாபா சொல்றாரு பயப்படாதீங்க, பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாதுன்ற. அஞ்ஞானத்துல சினிமா பாட்டே இருக்குது, ஒரு பாட்டு வரும் விடிய விடிய தரணும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு உடம்பு விட்டா இன்னொரு உடம்பு எடுத்து போறோம், பயம் என்னடா எமனிடம் வரும், புதிய மீண்டும் மீண்டும் புதிய புதிய ஜனனம் அப்படின்ட்டு வரும். சூப்பரா சரி தான் பாபா சொல்றாரு. அது வந்து மீண்டும் பிறப்போம் எதுக்கு பயப்படணும்னு தான் இருக்கும். ஆனா இப்ப நிரம்பிய நிலையில பிறக்க போறோம், எதுக்கு பயப்படணும்? அதனால உங்களுக்கு குஷி இருக்கணும். இது நாடகம், நாடகம் முடிஞ்சா வீட்டுக்கு போய் தான் ஆகணும். இங்க கணவனா நடிச்சோம், மனைவியா நடிச்சோம், குழந்தையா நடிச்சோம், அப்பா அம்மாவா நடிச்சோம், அந்த நடிப்பெல்லாம் போச்சு. இப்ப கடவுளுக்கு நாம குழந்தை போக வேண்டியதுதான் இல்லையா? அது மறந்துட்டோம் இந்த நடிப்புல. அதனால ஞாபகப்படுத்துறாரு, 5000 வருஷம் டிராமா கண்டிப்பா வீடு மறந்துடும் தானே 5000 வருஷம் நடிச்சா. அதனாலதான் பாபா இப்ப ஞாபகப்படுத்தி அழைச்சிட்டு போறாரு. பயப்படக்கூடாது, அதிக வருமானத்தை சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்க, அதனால பயப்படாதீங்க. சரீரத்தை விடும் போது எல்லாருக்குமே நாம எந்த அளவுக்கு ஆன்மீக வருமானத்தை சம்பாதிச்சு இருக்கிறோன்றது புரிஞ்சுக்குவாங்களாம். அந்த நேரத்துல தெரிஞ்சிடும் பாபா குழந்தைகள், ஐயோ அதுக்குள்ள கட்சி நேரம், ஐயோ நான் எதுவுமே பண்ணலையே, வீண் விஷயத்திலே மாட்டிக்கிட்டனே அப்படின்னு துடிப்போம். வீண் விஷயம், விகார விஷயம், பற்று, கோபம், இதுல ஆனா கண்டிப்பா கட்சி நேரத்துல அப்படிதான் நடக்கும். அப்ப நம்ம மாட்டிக்கோ, நம்ம அதுக்குதான் இருக்கணும் இல்லையா? அது நம்ம இருக்கணும். நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கிறோம்? நாராயணன் ஆகுறதுக்கு வந்திருக்கிறோம். இங்க நீயா நான், நீ பெரியவனா நான் பெரியவனான்றதுக்காக வரல. சோ அந்த போட்டியில மாட்டிக்கிட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க, துடிப்போம். அதுக்குதான் பாபா சொல்றாரு, சரீரத்தை சரீரத்தை விடும் பொழுது நம்ம எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறோம் அவங்களே புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா காசி கிடைக்கும் அவங்களுக்கும் தெரியும், மனசுல தெரியும் இல்லையா? யார் சரீரத்தை விட்டுட்டு போயிருக்கிறாங்களோ, சம சூப்பர் இல்லையா? ஒரு ஒரு 3 பேர் சரீரத்தை விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. பாபா குழந்தைங்க, அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவங்கள யாரு பெரிய பதவி அடைவாங்கன்ட்டு. ஏன்னா 3 பேருடைய சேவைய வச்சு சொல்லலாம், இவங்க அதிக சேவை செஞ்சாங்க. சோ வேற ஒரு சரீரத்தை எடுக்கிறதுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அவங்க அந்த பிறவியும் எப்படி இருக்கும்னு சொல்லிடலாம். அத கலியுகத்துல மீண்டும் பிறந்தாலுமே கூட பாபா சொல்றதுல எந்த அளவுக்கு முயற்சி பண்ணீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த குடும்பத்துலதான் இங்கேயே பிறப்பீங்கன்ற அதுவும் சொல்லலாம். ஆனா டிராமா முடியறதுக்குள்ள அவங்க போய் இன்னொரு பிறவி எடுக்க போயிட்டாங்க, அல்லது அட்வான்ஸ் பட்டி ஆயிட்டாங்க. சோ இங்க சேவை செய்யற ஞானத்தை எடுக்கக்கூடிய பாட்டு அவங்களுக்கு இவ்வளவுதான் இருந்திருக்குது. இருந்தாலும் அடுத்த பிறவியிலும் ஞானத்தை எடுக்கிறதுக்காக அவங்க வர முடியும். ஏன்னா பாபா குழந்தை ஆயிட்டாங்களா, ஆனா வர முடியும்ன்றாரு, கண்டிப்பா வருவாங்கன்னு சொல்லல. அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா அவங்க கர்ம கணக்கு எங்க பிறப்பாங்கன்னு இருக்குல்ல, அது அதுக்குதான் சொல்றாரு. இந்த உடல்ல இருக்கும் போதே சம்பூர்ணம் ஆயிடுங்கன்னு சொல்றது அதுக்குதான், எதுலயுமே மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்றது அதுக்குதான். சோ அவங்க ஏன் போயிருக்கிறாங்கன்னா, யாருக்கிட்டயோ கணக்கு வழக்கு இருக்குது போல இருக்குது, அதனால அதை முடிக்கிறதுக்காக போயிட்டாங்க. அதனாலதான் யோக பலத்தினால கணக்கு வழக்கு முடிச்சிடுங்க, முடிக்காம விட்டீங்கன்னா பெண்டிங், அங்க போய் என்ன ஆயிடும், மாட்டிக்குவீங்க. ஆத்மாவுக்குள்ள ஞானத்தின் சமஸ்காரம் இருக்குது, சமஸ்காரங்கள் ஆத்மாவுலதான் இருக்கு, அது மறையவே முடியாது. எங்கேயாச்சும் நல்ல சேவை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, ஞானத்தின் சமஸ்காரத்தை எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா, போய் ஏதாவது சேவை செய்வாங்க. எல்லோரும் சென்று கொண்டே இருப்பார்கள் என்பதில்லை. யோகத்துல இருக்கிறதுனால ஆயுள் அதிகமாகும்ங்கிறது மட்டும் நிச்சயம். பண்புகளும் மிகவும் நல்லதா இருக்கணும். பாபா நீங்க எவ்வளவு இனிமையானவர், நானும் உங்களை மாதிரியே இனிமையாக ஆவேன், நானும் ஞான கடலா ஆவேன்னு சொல்றாங்க பாபா. சொல்ற உங்களை நீங்களே செக் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் மாஸ்டர் ஞான கடல் ஆகி இருக்கிறேன்னா, மம்மா பாபாவுக்கு சமமா மற்றவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கறனா, யார்கிட்டயுமே கோபப்படாம இருக்கிறனா, அமைதிய ஃபுல்லா தாரணை செஞ்சிருக்கிறனா, என்னுடைய சுய தர்மம் அமைதியாச்சு, அப்படி இருக்கிறனான்னு கேளுங்க. உங்களை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. தன்னை அசரீரி ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். எனக்குள்ள எந்த ஒரு விகாரமும் இல்லாம இருக்குதான் செக் பண்ணணும். ஏதாவது விகாரம் இருந்துச்சுன்னா ஃபெயில் ஆகிடுவீங்க. இப்படியெல்லாம் உங்களுக்கு நீங்களே உரையாடல் செய்ய வேண்டி இருக்குது. இதுக்கு பேர் தான் விசார் சாகர் மந்தன் அப்படின்னு சொல்றது. அதாவது ஞானத்தை கடையிறது. இப்படி ஞானத்தை சிந்தனை செஞ்சு தீமத்படி உங்களை முழுசா ஆக்கிக்கணும். இப்படி நீங்க உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கிறது தான் உங்களை நீங்களே முழுமையா ஆக்கிக்கிறது. மற்ற எல்லாருமே அசுர வழியினால முழுமையற்றவர்களாக ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க. நாம கூட பாபா குழந்தை ஆகுறதுக்கு முன்னாடி எவ்வளவு முழுமையற்றவரா இருந்தோம், எந்த ஒரு குணமும் இல்லாம இருந்துச்சு. அதனால்தான் எனக்குள்ள எந்த ஒரு குணமும் கிடையாதுன்னு பாடுறாங்க. வார்த்தைகள் எவ்வளவு அற்புதமா உண்மையா இருக்குது. ஆனா மகிமை அனைத்தும் ஒரு பரமபிதா பரமாத்மா உடையது. குருநானக் கூட அந்த பரமபிதா பரமாத்மாவுக்கு தான் மகிமை செஞ்சாரு. இதை நீங்க மனிதர்களுக்கும் புரிய வைக்கணும். சொல்றாரு, கணக்கு வழக்கம் முடிக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க இன்னொரு பிறவி எடுக்க. சோ அதுக்குதான் பெண்டிங்கே இருக்கக்கூடாது. ஒரு பாபாவை தவிர எந்த நினைவும் இருக்கக்கூடாது. அது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும், இல்லைன்னா மாட்டிக்கும். ஆத்மாவுக்குள்ளதான் சமஸ்காரம் இருக்கு. அதே மாதிரி இந்த ஞானத்தின் சமஸ்காரமும் ஆத்மாக்குள்ளதான் இருக்கு. அதனாலதான் ஒரு சிலருக்கு டக்குன்னு புரியுது. அப்படிதான் இல்லையா? இப்ப நான் சொன்ன ஒரு கிறிஸ்டியன் சிஸ்டர் பாத்தீங்கன்னா, பிறந்ததுல இருந்து கிறிஸ்டியன், பக்கா கிறிஸ்டியன். ஆனா டக்குன்னு ஒரே ஒரு வீடியோ பார்த்தாங்கன்னா டக்குன்னு அவங்க ஃபுல்லா புரிஞ்சுட்டு அவங்க பேசுறத பார்த்தா பல வருஷத்து பாபா குழந்தை மாதிரி பேசுறாங்க. ஆச்சரியமா இருக்குது. அவங்களுக்கு உள்ளுணர்வாகவே அது தப்பு, அந்த மதத்துல உள்ளது தப்பு, பிதாதான் கடவுள்ன்ட்டு பிதாவத்தான் அவங்க அப்பவே நினைச்சிருக்கிறாங்க. அப்ப ஞானத்தின் சமஸ்காரம் உள்ள இருக்குது. அதனாலதான் டக்குன்னு புரியுது. அவங்க கரெக்டா சொல்றாங்க. நம்ம எல்லாருக்கும் சொல்லி ஞானத்துக்கு கொடுத்து நேரத்தை வீணாக்க கூடாது பிரதர். இவங்க கேட்பாங்களா கேட்கலான்னு பகுத்தறியணும்னு அவங்க கரெக்டா சொல்றாங்க பாபா சொல்றத. ஆனா அவங்க முரளிய கேட்காமலே சொல்றாங்க. அதான் ஆச்சரியமா இருக்குது. பாபா சொல்றாரு, அதனால அந்த சமஸ்காரம், ஞானத்தின் சமஸ்காரம், சேவை செய்யற சமஸ்காரம் அவங்களை கவனம் இருக்க விடாது. எங்கேயாவது நல்ல சேவை செஞ்சிட்டு இருப்பாங்க. அதான் பெரிய விஷயம். பாபா பாத்தீங்கன்னா எங்க சேவையே நடக்கலையோ அங்கதான் மகாரதிகளை அனுப்புவாரு இல்லையா? அப்படிதான் வெளிநாடு எல்லாத்துக்குமே இல்லையா? வெளிநாட்டுக்கு ஜானகி தாதி அனுப்புறாங்கன்னா எதுக்கு அனுப்புறாங்க? அவ்வளவு நம்பர் ஒன் ஆத்மா அங்க அனுப்புறாங்கன்னா அங்க இல்ல, அங்க அனுப்பணும். அதே மாதிரி சரீரம் விட்டாலும் அதே மாதிரிதான் அனுப்புவாரு. கண்டிப்பா சேவை செஞ்சிட்டு இருப்பாங்க. நினைக்கும் போதே எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இல்ல. சோ ஞானத்தின் சமஸ்காரம் எடுத்திருக்கிறாங்கல்ல, சேவை செய்யாம இருக்க முடியாது, செஞ்சிட்டு இருப்பாங்க. எல்லோரும் சென்று கொண்டே இருப்பார்கள் என்பதில்லை. யோகத்துல ஆயுள் அதிகமாகுங்கிறது மட்டும் நிச்சயம். எவ்வளவு சூப்பரான விஷயம் இல்ல. யோகம் வந்து மெயினா ஆயுள் அதிகரிக்கிறது தான். பதவி மற்ற எல்லாமே பாத்தீங்கன்னா ஞானம் தான், ஞான சிந்தனை தான். இப்ப பாத்தீங்கன்னா இது சூப்பரான விஷயம் இல்ல, பக்காவா யோகி செம்மையா புல் யோகத்திலேயே இருக்கிறாங்க, ஆனா ஞான சிந்தனையே பண்ணல அப்படின்னா ஆயுள் அதிகரிக்கும். யாருடைய ஆயுள் அதிகரிக்கும்? ஆத்மாவுடைய ஆயுள் அதிகரிக்கும். அப்ப என்ன அர்த்தம்? 5000 வருஷமும் அது வரும் இல்லையா, ஆத்மாவுடைய ஆயுள் 5000 வருஷம் ஆயிடுச்சு, ஸ்டார்டிங்ல வந்துடும். ஆனா எந்த அளவுக்கு அந்த ஞானமும் குணமும் இருக்குதோ அதை வச்சுதான் அது வேலைக்காரன் ஆகுதா அல்லது மிகப்பெரிய ராஜா நாராயணன் அந்த மாதிரி ஆகுதா அப்படிங்கறது இருக்குது. ஆனா அனைவரும் சென்று கொண்டே இருப்பார்கள் என்பதில்லை, அது ஏன் இந்த லைன் திடீர்னு வருதுன்னு தெரியல, ஏதோ கட் ஆயிடுச்சான்னு தெரியல. சரி, சோ யோகம் மட்டும் போதாது உயர்ந்த பதவி அடைய, குணம் பக்காவா இருக்கும். ஆனா யோகத்துல இருந்தாலே குணமும் நல்லா இருக்கும், அதாவது நிரந்தர யோகம் தான் கண்டிப்பா குணமும் நல்லா இருக்கும். ஆனா ஞானத்தோட யோகம் பண்ணும்போது அது சீக்கிரமா வந்துடும் குணதாரணை. அதனால்தான் பாபா சார் உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கணும் இல்ல, அமிர்த வேலை எழுந்து பாபா கிட்ட இனிமையா பேசுங்கன்றது, அதுதான் மெயின் இல்லையா. வெறும் ஒலிப்புள்ளியா நினைக்கும் போதுதான் தூக்கம் வருது, என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்றதெல்லாம். அப்ப அது ஞான அமிர்தத்தை குடிக்கிற நேரம், ஞான அமிர்தத்தை சிந்தனை, அமிர்தத்தை கடையிற நேரம் அது. இப்ப பாபா நீங்க எவ்வளவு இனிமையானவர் இல்லையா. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, உங்களை ஒருத்தர் புகழறாங்க ஃபங்க்ஷன்ல, எல்லாரும் முன்னாடி உங்க ஸ்கூல்லயோ வேலை பாக்குற இடத்துலயோ உங்களை புகழறாங்கன்னா நீங்க நைட்டு தூக்கமே வராது. ஏன் தூக்கம் வராது? உங்களை புகழ்ந்தது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் தானாது. பாபா தினம் தினம் நம்மள புகழறாரு, ஏன் அது உங்களுக்குள்ள ஓட மாட்டேங்குது இல்ல? அது நீங்க நினைச்சு பாருங்க, புகழறது யாருன்னு நினைச்சாலும் முதல்ல உங்களுக்கு தூக்கம் வராது. அதான் பாபா சார் யார் முன்னாடி இருக்கிறீங்க தெரியுதான்ட்டு திரும்ப திரும்ப சொல்றது அதுதான். அதை நம்ம யோசிக்கணும், கடவுள் எனக்கு முன்னாடி வந்து பேசினாருன்றது சாதாரண விஷயம், அது எவ்வளவு இனிமையானவர் பாபா நீங்க. உங்களை மாதிரி நான் இனிமையானவரா கண்டிப்பா ஆகும் பாபா, ஏன்னா நான் உன் குழந்தை பாபா இல்ல, உன் குழந்தை பாபா, நான் உன்ன மாதிரி தானே பாபா இருப்பேன், நான் ஆகும் பாபா. உங்களுக்கு யாராவது துக்கம் கொடுக்கறானோ பாபா உனக்கு கொடுக்காத துக்கமா பாபா, நீ அவங்களுக்கு இனிமையை கொடுக்கறேன், நான் மட்டும் எப்படி பாபா உங்களுக்கு துக்கம் கொடுப்பேன் அப்படி பேசுங்க. கிறிஸ்தவர்கள் வந்து அப்படியே கண்ணுல தண்ணி வந்து பேசுவாங்க, மன்றாடி கேட்கிறோம் ஆண்டவரேன்ட்டு. புதுசா போனா நமக்கே நம்மள அறியாம கண்ணுல தண்ணி வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி பேசணும். இது பாத்தீங்கன்னா அந்த கமல் படத்து பாட்டு இருக்கு இல்லையா, அல்லாஹ் பெற்ற பிள்ளை தானே யாரும், அதுல பாத்தீங்கன்னா குரான் நாம் படிக்கல அதனால நமக்கு தெரியல, பட் அதுல வரும் நபிகள் பெருமான் அவர்பட்ட துன்பம் நமக்கு எல்லாம் வருமா, 1000 தரம் சொல்றேன் நம் துன்பம் கொஞ்சம் அப்படின்ட்டு வரும். அந்த நபிக்கு அவ்வளவு துக்கத்தை அனுபவிச்சாருன்னு சொல்லி அது அது அந்த ஒரு எமோஷன் தூண்டுது இல்லையா, நம்மளது ஒண்ணுமே கிடையாது அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது இறைவனுக்கு கொடுக்கிற நிந்தனை, ஆனா அவரு நிந்தனையினால அவர் பாதிக்கப்படல, ஆனா நீங்க நிந்தனை பண்ணீங்கன்னு சொல்ற, ஆனா நான் பாதிக்கப்படலன்ற இல்லையா. அப்ப நானும் பாதிக்கப்பட மாட்டேன் பாபா, ஏன்னா உடல் உணர்வுல வராததுனாலதான் நீங்க பாதிக்கப்படல, நானும் உடல் உணர்வுல இருந்து விலகிடுறோம் பாபா. அப்படி பேசுங்க பாபா கிட்ட இல்ல, துக்கம் கொடுக்கறாங்கன்னா பாபா அந்த ஆத்மா எனக்கு துக்கம் கொடுக்குதேன்னு சொல்லாதீங்க, அந்த ஆத்மா தெரியாம பண்ணுது, தெரியாம பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியும். சோ அந்த ஆத்மா மாறணும்ட்டு நானும் உன்ன மாதிரியே சுபபாவனை வைக்கிறேன் பாபா, இனிமையானவரா ஆகுறம் பாபா. எப்படி தேன்ல கல்லால இட்ட தேனே தான் கொடுக்கும் எல்லாருக்கும், அது மாதிரி நான் இனிமையே கொடுத்துக்கிட்டு இருப்பேன் பாபா. நீங்க ஞான கடலா இருக்கிறீங்க இல்ல பாபா, நானும் அதே மாதிரி ஞான கடலா இருக்கிறோம் பாபா. அப்படின்னா ஞான சொரூபமா இருக்கும் உங்களுடைய பார்வை வார்த்தை எண்ணம் எல்லாமே அந்த ஞானத்தின் ரீதியாகவே இருக்கணும் இல்லையா. 5000 வருஷம் முன்னாடி நடந்தது நன்மைக்காக தான் நடக்குதுன்னு ஒரு சம்பவத்தை பார்க்கும்போது இயல்பாகவே அது ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும், அப்ப நீங்க விலகி இருப்பீங்க. இன்னொன்னு ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்படி இருக்கிறீங்களான்னு செக் பண்ணிக்கிட்டே இருங்க. என்ன கேட்கணும்? நான் ஞான கடலா இருக்கிறேனா? இது இது இந்த கேள்வி கேட்கறது ஒரு சூப்பரானது, சமான பிராக்டிஸ் வந்து கேள்வி கேட்டு பண்றது செம பவர்ஃபுல்லா இருக்கும். அன்பானவனா இருக்கிறனா, அன்பானவனா இருக்கிறனா பாபா, பாபா நீ சொன்ன மாதிரி நான் நடந்துக்கிறேனா பாபா, ஏதாவது தப்பு இருந்தா சொல்லு பாபா, நான் திருத்திக்கிறேன் பாபா, கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு சமமான பார்வையில என் சகோதர ஆத்மாவை பார்த்து ஞானத்தை கொடுக்கறனா, இந்த குழந்தை நாராயணன் ஆகணும்ன்ற அந்த உண்மையான எண்ணத்தோட ஞானம் கொடுக்கறனா கேளுங்க. அல்லது ஏதோ ஒரு சுயநலம் இருக்குதா கேளுங்க. என்ன பண்ணாலும் யாருக்கிட்டையும் கோபப்படாம இருக்கிறனா, அமைதிய தாரணை பண்ணிட்டனா, அமைதி என்னுடைய சுய தர்மம்ன்றதுல நிலைச்சு இருக்கிறனா அப்படின்னு உங்களை நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க, செக் பண்ணிக்கிட்டே இருங்க. உடல் உணர்வே இல்லாம என்ன ஒலியாவே அனுபவம் செய்யறனா, ஒவ்வொருத்தரும் ஒலி ஆத்மா, அந்த ஆத்மா பேசுதுன்ட்டு அந்த ஆத்மாவிலே என் கண்ணு போகுதா, விகாரமே எனக்கு தெரியாம இருக்குதா, கொஞ்சம் கூட உள்ளத்துல அது இந்த மாதிரி ஆத்மா அந்த மாதிரி ஆத்மான்னு எதிர்மறை எண்ணம் வீண் எண்ணம் வெறுப்பு எண்ணம் வைக்காம இருக்கிறனா, இனிமையான ஆத்மாவாகவே பாக்குறனா, அந்த ஆத்மா எப்படி வேணாலும் இருக்கட்டும் அது என்னோட குழந்தை அப்படி இருக்கிறனா அப்படின்னு உங்களை கேட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் விகாரம் இருந்தாலும் ஃபெயில் ஆயிடுவீங்கன்ற இப்படி உங்களுக்குள்ள நீங்களே உரையாடல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி உரையாடல் செய்யறதுக்கு பேர் தான் ஞான கடலை கடையல். பாபாவுடைய வழிபடி உங்களை முழுமை ஆக்கிக்கிறதுன்றது இதுதான். பாபா சொல்றதெல்லாம் செஞ்சிருக்கிறனா செஞ்சிருக்கிறான்ட்டு. சோ இப்ப பாத்தீங்கன்னா அகிலா சிஸ்டர் அந்த முரளியில இருந்து எதெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ட்டு ஆடியோ போட்டாங்க இல்லையா நேத்து, சோ அது மாதிரியும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். சோ இதுதான் ஞான கடலை கடையிறதுன்றது இல்ல, திரும்ப 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 உங்களை கேட்டுக்கிட்டே இருக்கணும். நான் பேசுறதுல எதாவது அந்த விகாரம் இருக்குதா, மத்தவங்களுக்கு கூட தெரியாம நம்ம மறைச்சு பேசலாம், ஆனா எனக்கு தெரியும் தானே, அது கேளுங்க. ஆனா நமக்கே தெரியாம இருக்கும், அதுக்குதான் கேள்வி கேட்க சொல்றது. நான் இப்ப பேசுறதுல விகாரம் இருக்குதா சுயநலம் இருக்குதா, சுயநலமற்ற மாதிரி நான் சுயநலமற்ற சேவாதாரிய நான் எப்படி பேசணும் அதையும் யோசிக்கணும். இது பாத்தீங்கன்னா இப்ப இந்த அரசியல் விழாவில கமல கேக்குறாங்க, நாங்க ஏன் உங்களை நம்பணும், நீங்களும் என் தலையில ஏறி மிதிக்க மாட்டீங்கன்னு நாங்க எப்படி நம்புறது அப்படின்னு பொதுமக்கள் கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருந்தா நான் மட்டும் இல்ல எவன் வந்தாலும் தப்பானவனா நடக்க முடியாதுன்றாங்க. ஆனா அந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க, ஆனா தப்பானவங்களா தான் இருக்கிறாங்க. பட் ஆனா நம்ம ஞானத்துக்கு அது கரெக்ட், மத்தவங்கள இல்ல நமக்குள்ள கேட்டுட்டு இருக்கணும். கேட்டுக்கிட்டே இருந்தா பாபக்கு சம்மா ஆயிடும், பாபக்கு சம்மா ஆகி இருக்கிறனா ஆகி இருக்கிறனா, பிரம்ம பாபாக்கு சமமா ஆகி இருக்கிறனா ஆகி இருக்கிறனா, கேட்டுக்கிட்டே இருங்க. இதுதான் ஞான கடலை கடையிறது. மற்ற எல்லாருமே அசுர வழியில நடந்து முழுமையற்றவர்களா தான் ஆகிட்டு இருக்கிறாங்க. அப்ப நான் முழுமையாகி ஆகலனாலே அசுர வழியில போயிட்டு இருக்கிறேன்னு தான் அர்த்தம். மற்றவங்க முழுமையா இல்லன்னா தெரியுது அவங்க அசுர வழியில போறதுனால, எனக்கும் அதே வருது அவங்களுடைய கலியுகவாசிகளை மாதிரி நானும் மீன் கதை பேசுறேன், இச்சையா பாக்குறேன், வெறுப்பா பேசுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அசுர வழி என்னைய அறியாம அசுர வழிய ஃபாலோ பண்ணிட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு டக்குனு தெய்வீக குணத்துக்கு வந்துடணும். நம்மளும் அப்படிதான் இருந்தோம், ஒரு குணமும் இல்லாம தான் இருந்தோம். அதனாலதான் கடவுள் தெய்வங்கள் முன்னாடி போய் என்கிட்ட எந்த குணமும் இல்லையேன்னு பாடிட்டு இருந்தோம். இப்ப அந்த குணத்தை கொடுப்பவர் இறைவர் பரமபிதா பரமாத்மா, சோ அவரோட புத்தியை இணைச்சு அவரு கொடுக்கிற ஞானத்தை சிந்தனை செஞ்சு அவர் சொல்ற வழிபடி நடந்து அவருக்கு சமமா ஆகுங்க, அனைத்து குணங்களில் நிரம்பியவராக உங்களை ஆக்கிக்கோங்க. குருநானக்கும் அவருத்தான் மகிமை செஞ்சார், இயேசுவும் அவரைத்தான் மகிமை செஞ்சார், எல்லாருமே அவரைத்தான் மகிமை செய்யறாங்க இல்லையா அப்படின்னு நீங்க எல்லோருக்கும் புரியுங்க. அப்ப எல்லா மதத்தை சார்ந்தவங்களுக்கும் இப்ப கட்சியில பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதுன்னா நம்ம சொல்லணும், எஸ் அவரைத்தான் மகிமை செஞ்சாரு, அந்த மகிமை என்னன்னு சொல்லி அவரை நீங்க நினைங்க, அப்பான்னு நினைங்க அப்படின்னு புரிய வைக்கணும் மனிதர்களுக்கு. முந்தைய கல்பத்துல யாருடைய கன்று நடப்பட்டதோ அவங்க தான் மறுபடியும் வந்து இந்த ஞானத்தை எடுத்து தாரணை பண்ணுவாங்கன்னு குழந்தைங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா குழப்பத்துல வந்து விட்டுட்டு போயிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்ப வந்து குழப்பத்துல வந்துட்டு போறாங்கன்னா முந்தைய கல்பத்துல இதே மாதிரி குழப்பத்துல வந்துட்டு போயிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. நமக்கு ஞானம் நிறைந்த ஞான கடல் பாபா என்ன ஞானத்தை கொடுத்தாரோ அது இப்ப யாருக்கிட்டயுமே கிடையாது. இப்ப பாபா நமக்கு கொடுத்துட்டு இருக்கிற ஞானம் யாருக்கிட்டயுமே கிடையாது, ஆனா நம்ம கிட்டதான் இருக்கு. மறைமுகமா இருக்கிறோம், குப்த வேஷத்துல இருக்கிறோம். வருங்காலத்துல சொர்க்கத்தின் எஜமானராகுவோம். எல்லாருமே காரியம் செய்யறாங்க, ஆனா எல்லாரும் செய்யற காரியம் எல்லாமே பாவமா தான் ஆகுது. ஏன்னா எல்லாரும் ராவணனுடைய வழிபடிதான் செய்யறாங்க. ஆனா நாம ஸ்ரீமத் படி காரியம் செய்யறோம், ஸ்ரீமத் கொடுக்கிறவர் பாபா இல்லையா. ஸ்ரீமத் உயர்ந்த வழி, அத உயர்ந்த சிவ பாபா தான் கொடுக்கிறார். இப்படித்தான் காரியம் செய்யணும்ன்றது யாருக்குமே தெரியாது, அதனால அவங்க செய்யறது எல்லாமே பாவமாயிடுது. இப்ப நம்மள பாபா குழந்தை ஆகியமே கூட ஏதோ ஒரு காரியம் செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்க, பாபா நினைவே பண்ண முடியாத அளவுக்கு மைண்ட் சம்பந்தப்பட்ட வேலை செய்யறீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படியே திடீர்னு அப்படியே பயங்கர பாரமாகும், அப்படியே ஒரு குழப்பமா ஆகுற மாதிரி இருக்கும். பாபாவை நினைவு செய்து செய்து காரியம் செஞ்சதுனால திடீர்னு பாபா நினைவே இல்லாம காரியம் செய்யறது நமக்கு தெரியுது. பாபா நினைவு இல்லாம செய்யறதே ஒரு பெரிய பாவம்னு நமக்கு தெரியுது, ஆனா மனிதர்களுக்கு தெரியல. அதனாலதான் பாபா சொல்ற, அவங்க செய்யறது எல்லாமே பாவ காரியம் தான். ராவணனுடைய வழிபடி அந்த கர்மத்தின் ஈர்ப்புனால செய்யறாங்க, ஆனா நாம கர்மத்தில இருந்து விடுபட்டு செய்யறோம். அந்த கர்மத்தின் பலனை எதிர்பார்த்து அவங்க செய்யறாங்க, நாம இந்த பலனை எதிர்பார்க்கல. ஏன்னா கர்மத்தின் ஈர்ப்புல இல்லாம செய்யறோம், அதுதான் கர்மை செய்ய பலனை எதிர்பாராது உண்மையான அர்த்தம் இல்லையா. அப்ப நம்ம பாபாவுடைய வழிபடி செய்யும் போது அதோடைய பலனை எதிர்பார்க்க மாட்டோம் இல்லையா. சரி, சோ பாபா நம்ம என்ன சொல்றாரு, எல்லாருக்கும் அன்பு கொடுக்க சொல்றேன், அன்பா இருங்கன்ற, ஆனா விலகி இருங்கன்ற. அப்ப விலகி இருக்கிறதுனால என்ன அர்த்தம், பலனை எதிர்பார்க்கல. பாபா புரிய வைக்கிறாரு, நாம மீட்பு படையின சால்வேஷன் ஆர்மி. யார மீக்கிறோம், எதை மீக்கிறோம், எல்லாருடைய வாழ்க்கை படகும் மூழ்கி கிடக்குது விகார கடல்ல, விஷ கடல்ல, அத மீட்டு கரையில எடுத்துட்டு வந்து சேர்க்கிறோம். அதனால நாம ஆன்மீக படையினர், மீட்பு படையினர் இல்லையா. மூழ்கின கப்பலை அல்லது கப்பலுக்குள்ள இருக்கிறவங்களை மீட்டு கரையில எடுத்துட்டு வர்றவங்கள மீட்பு படையினர்னு அங்க சொல்றாங்க உலகில. அதே மாதிரி நாம துக்கத்துல இருக்கிறவங்கள துக்க கடல்ல இருந்து, அந்த துக்கம் நிறைந்த வாழ்க்கையில இருந்து மீட்டு சுகமான வாழ்க்கைனா என்னன்னு கொடுத்து சுகமானவரை ஆக்குறோம், பாபாவுடைய வழிபடி ஆக்குறோம், அவங்களுடைய வாழ்க்கை படக கரை சேர்க்கிறோம். அதனால ஆன்மீக மீட்பு படையினர். ஆனா இதெல்லாம் நம்மள வழி நடத்துற கமாண்டர் யாரு, சிவ பாபா. அதனால மகிமையெல்லாம் அவருக்கு. நாம என்ன பண்ணோம், நாம மூர்க்கர்களா முட்டாள்களா தெரிஞ்சோம். பாபாவுடைய வழி கிடைச்ச பிறகு நாமும் மாறி மற்றவர்களுக்கும் அந்த வழியை கொடுத்து அவங்களையும் மாத்துறோம். சோ இந்த வழிக்கு சொந்தக்காரருக்கு தான் மகிமை இல்லையா. பாபா நம்ம முன்னாடி வந்து நமக்கு வழி கொடுக்கிறார். ராவணன் அப்படின்னு ஒரு எந்த பொருளும் கிடையாது வர்றதுக்கு பிறக்கிறதுக்கு. இல்லையா? மாயின்றது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த ஐந்து விகாரங்கள். ஆணிடமும் பெண்ணிடமும் உள்ள இணைந்த சொரூபம் தான் பத்து தலை ராவணன். இந்த ஐந்து விகாரம் ஆணிடம், இதே ஐந்து விகாரம் பெண்ணிடம், ரெண்டும் இணைஞ்சது தான் பத்து தலை ராவணன். சோ ஒரு பொருள் கிடையாது, ஒரு மனிதன் கிடையாது ராவணன். ஆனா அவன் வந்து நம்மள விகாரத்துல தள்ளிட்டான், அதுல இருந்து நம்மள மீட்கிறதுக்கு பாபா எதிர வந்து இத நமக்கு புரிய வச்சிருக்க. சுயம் பகவானே வழி கொடுக்கிறார், மனிதர்களுடைய வழி கிடையாது, மனிதர்களுடைய மந்திரம் கிடையாது. எப்படி ஸ்கூல்ல டீச்சர் பாடத்தை சொல்லி கொடுக்கிறாரோ அந்த மாதிரி பாபா டீச்சர் ஆகி நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அதுதான் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி அப்படின்வாங்க இல்லையா. பாபா கடவுளே சொல்லி கொடுக்கிறார், அதனால இவர் வந்து மனிதர்கள் மாதிரி ஆமா பத்து தலை வச்சுட்டு ஒருத்தன் இருந்தான் அப்படின்னு தலைகீழான அர்த்தத்தை பாபா சொல்லி கொடுக்க மாட்டார். அப்படி ஒன்று ராவன் கிடையாது. அவன் வந்து தப்பான விஷயத்த உங்களுக்கு உட்கார்ந்து வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு அப்படி ஒருத்தன் கிடையாது. பாபாவுடைய ஞானத்தை மறந்தாலே நீங்க தப்பானவரா மாறிடுவீங்க. சூப்பர் விஷயம், சூப்பர் பாயிண்ட் இல்லையா. நம்ம போற வீடு குழந்தைங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த அனுபவம் ஆயிருக்கும். ஏதோ ஒரு கடைக்கோ எங்கேயோ போயிட்டீங்க அப்படின்னா வீடு வழி தெரியாது. அப்ப வழி தெரியலனாலே தப்பான வழிக்கு தான் போவீங்க. அதுதான் இங்க இல்ல, பாபாவுடைய வழி மறக்கிறீங்க அரை கல்பத்துக்கு பிறகு துவாபர யுகத்துல மறந்துடுறீங்க. அப்ப தானாவே ராவணன் வழிபடி தான் போறீங்க. ராவணன் தனியா ஒருத்த வந்து எல்லாம் சொல்லி கொடுக்கல. பாபாவின் ஞான கடல் அது பாபாவத்தான் ஞானக்கடல் சொல்ல முடியாது, ராவணன் ஞானக்கடல் சொல்ல முடியாது. ஆனா வேதத்துல ராவணன் ஒரு ஞானி அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லையா. அதுவும் ராமரே சொல்வார், ராவணன் ஒரு ஞானி, ஞானத்தில் நிறைந்தவன் அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. அந்த ராவணன் வந்து லக்ஷ்மணனுக்கு ஞானம் கொடுப்பார் கடைசியில, அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு பாபா சொல்றார். ஞான கடவுள் ஒரு கடவுள் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இல்லாத ராவணன் எப்படி இருக்க முடியும்? நீங்க இப்ப பாபா கொடுக்கற அந்த உயர்ந்த ஸ்ரீமத் படி நடந்துட்டு இருக்கிறீங்க, பிராமணன் ஆகி இந்த யஜ்யத்தின் சேவை செய்யறீங்க. நீங்க ராஜ யோகம் மற்றும் ஞானத்தை கத்து கொடுக்கணும். அவங்க யஜ்யத்தை படைக்கும் பொழுது சாஸ்திரங்களையும் வைக்கிறாங்க. ருத்ர யஜ்யத்தை படைக்கிறாங்க, ஆனா ருத்ரன் எங்க? இங்க ருத்ரனாகிய சிவபாபா நடைமுறையில இருக்கிறாரு. நிகழ்காலத்துல ருத்ர ஞான யஜ்யம் படைக்கப்படுது. எது கடந்த காலமா இருந்ததோ அது இப்ப நிகழ்காலமா இருக்குது. மனிதர்கள் கடந்த காலத்தை தான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க இப்ப நடைமுறையில ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. கடந்த காலமா கடந்த காலமாக இருந்ததுதான் இப்ப நிகழ்காலமா இருக்குது. பிறகு இதுவே கடந்த காலமாக ஆகிடும். இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் இருக்குது. கலியுகமும் கடந்ததாக ஆகி பிறகு மீண்டும் சத்தியுகம் வரும். இப்ப இரண்டுக்கும் இடைப்பட்ட சங்கம் யுகத்துல நாம இருக்கிறோம். அதனால இது நமக்கு நிகழ்காலமா இப்ப இருக்குது. எது கடந்து விட்டதோ அதுக்கு தான் நினைவு சின்னம் இருக்குது. யாருக்கு ஜட நினைவு சின்னம் இருக்குதோ அவங்க இப்ப நிகழ்காலத்துல சைத்தன்யத்துல இருக்கிறாங்க. யாரு உயர்ந்த பதவி அடையறாங்களோ மாலையும் அவங்களுக்கு தான் உருவாகி இருக்கு. ருத்ர மாலை இருக்குது, இது எல்லாமே ஜட சித்திரங்கள். நிச்சயமா ஏதோ செஞ்சிட்டு போயிருக்கிறாங்க, அதனாலதான் ருத்ர மாலைன்னு சொல்றாங்க. நீங்க சைத்தன்யத்துல சிவபாபாவின் மாலையாக ஆகிட்டு இருக்கிறீங்க, நம்பர் வார் மாலையா ஆகிட்டு இருக்கிறீங்க. எந்த அளவுக்கு யோகா செய்றீங்களோ அந்த அளவுக்கு அருகில் சென்று ருத்ரனின் கழுத்து மாலை ஆவீங்க. இப்ப நாம சங்கம யுகத்துல இருக்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே உரையாடல் செய்யணும். உங்களுக்கும் ஞானம் இருக்குது, உள்ளுக்குள்ள இந்த ஞானம் ஓடிக்கிட்டே இருக்குது. நாம உண்மையிலே பாபாவுடைய குழந்தைங்க, சிவபகவானுடைய குழந்தைங்க, உலகத்துக்கு எஜமானராக போறவங்க. பிறகு சக்கரத்துல வருவோம். இதுதான் சுயதரிசன சக்கரம்னு சொல்லப்படுது. நிறைய மனிதர்கள் கேக்குறாங்க, நீங்க ஏன் மத்தவங்களை நிந்தனை செய்யறீங்கன்னு. அவங்க கிட்ட சொல்லுங்க, பகவான் வாக்குன்னு எழுதப்பட்டிருக்குல்ல, நாங்க யாரையும் நிந்தனை செய்யல, அவர் சொல்றது சொல்றோம், நல்லது. சம பாயிண்ட். சரி, இப்ப பாபா சொல்றாரு, நாம எல்லோரும் மீட்கிறோம், மீட்பு படையினர். ராவணன் கிட்ட இருந்து மீக்கிறோம், அதுக்காக இப்ப பாபா குழந்தைய ஆகி இருக்கிறோம். அதாவது பிராமணன் பிரம்மகுமார் குமாரியா ஆகி இருக்கிறோம், ஆகி இந்த யஜ்ய சேவை செய்யறோம். என்ன சேவை? ராஜயோகத்தை கத்து கொடுக்கிறது, இந்த ஞானத்தை மத்தவங்களுக்கு கத்து கொடுக்கணும். இந்த சேவை நீங்க செய்யணும். அவங்க மனிதர்கள் யாகம் வளர்க்கும் போது சாஸ்திரத்தை வைப்பாங்களாம், கீதை அல்லது ஏதோ ஒரு சாஸ்திரங்களை வைப்பாங்களாம். அதே மாதிரி ருத்ர யாகம்னு வளர்க்கறாங்க. பாபா சொல்றாரு, ருத்ரன் எங்க? ருத்ர யாகம் ருத்ரன் தானே வளர்ப்பாரு, அவர் எங்க? ஆனா பக்தி மார்க்கத்துல வளர்க்கறாங்க. 108 சிவலிங்கத்தை வச்சு, 1008 சிவலிங்கத்தை வச்சு, 1,000,000 சிவலிங்கத்தை வச்சு எல்லாம் வளர்க்கறாங்க. சிவன் எங்க? ஏன்னா அந்த யாகத்தை வளர்க்கறதே சிவன் வச்சு. சிவன் எங்க? ருத்ரன் எங்க? ருத்ரனாகிய சிவபாபா இப்ப நடைமுறையில இந்த யாகத்தை வளர்க்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா பக்தியில பண்றது எல்லாமே கடந்த காலத்தில் நடந்ததின் நினைவு சின்னம் தான். யாகம் வளர்க்கறதாகட்டும், கோயில் சிலை ஆகட்டும், எல்லாமே கடந்த காலத்தை தான் இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சோ கடந்த காலத்துல இந்த யாக பண்ணி ஆஸ்தி அடைஞ்சாங்கன்றத நினைவு சின்னமாக இப்ப லக்ஷ்மிக்கோ சிவனுக்கோ பூஜை செஞ்சு அற்பகால ஒரு அற்பகால பலன் அடையிறதுக்காக யாகம் வளர்க்கறாங்க. ஆனா நாம நடைமுறையில நிஜத்துல இப்ப அப்பா கிட்ட இருந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆஸ்தி அடையிற, ஏன்னா கடவுள் சின்ன சின்ன பலனை கொடுக்கிறவர் கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்தையும் கொடுக்கிறவர். கடந்த காலத்துல நடந்தது இப்ப நிகழ்காலத்துல நடந்துட்டு இருக்குது, நடக்கும். ஏன்னா இது கால சக்கரம். சோ இப்ப நடக்கிறதும் மீண்டும் கடந்த காலமாகி மீண்டும் இதுக்கு நினைவு சின்னம் உருவாக்குவாங்க. ஆனா இந்த கலியுகம் கடந்த உடனே வரப்போறது என்னது? சத்தியுகம். அங்கதான் ஆஸ்தி அனுபவிக்க போறோம், சுகம் அமைதி நிறைந்த ஆஸ்தி. இப்ப நிகழ்காலம் எது? சங்கம யுகம். கடந்து போன சங்கமயோகத்துக்கு, முந்தைய கல்பத்தின் சங்கமயோகத்துக்கு இப்ப நினைவு சின்னம் வச்சிருக்கிறாங்க, ஜட நினைவு சின்னம் வச்சிருக்கிறாங்க, கோயில்ல சிலைகளா வச்சிருக்கிறாங்க. ஆனா அதோடைய உயிரோட்டமானவர்கள் நீங்க இப்ப இருக்கிறீங்க. கடந்த காலத்துல யாருக்கு நீங்க நினைவு சின்னம் வச்சீங்களோ அவங்க மீண்டும் இப்ப உயிரோட இருக்கிறாங்க, நாங்க தான் அது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதே மாதிரி எல்லா மதத்திலையும், கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், இந்து மதம், எல்லா மதத்திலயும் 108 மணிமாலை ஊர்த்திட்டு இருக்கிறாங்க, ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்களே, அதுவும் உங்களுடைய நினைவு சின்னம் தான். யாருடைய நினைவு சின்னம்? முதல் 108 உயர்ந்த பதவி அடைந்தவர்களுடைய நினைவு சின்னம். அப்ப தினம் தினம் அதை சுத்திக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க நன்மை செஞ்சிருக்கிறாங்க. அதனாலதான் அது ருத்ர மாலைன்னு சொல்றாங்க, ருத்ராட்ச மாலைன்னு இங்க சொல்லிட்டாங்க இல்லையா. உயிரோட்டமாக இறைவனுடைய மாலையாக நீங்க தான் ஆகிட்டு இருக்கிறீங்க. அந்த மாலையின் மணியாக உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப மாறிட்டு இருக்கிறீங்க. வசிக்கிறமா, எந்த அளவுக்கு பாபாவுடைய அன்புல நினைவுல மூழ்கி இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாபா கிட்ட வர மணியாவீங்க. பாபாவின் கழுத்து மாலையாடினால் பாபா கிட்ட, பாபா இருப்பார், பாபா சுத்தி பிரம்மா அம்மா அந்த 8 வரும், அப்புறம் 108. சோ அப்படி எந்த அளவுக்கு யோகத்துல இருந்தோ அந்த அளவுக்கு பாபாக்கு நெருக்கத்துல போவீங்க, இல்லட்டுனா 8 இருப்பீங்க. இப்பதான் இந்த முயற்சி பண்ற டைம் சங்கம யுகம். இப்பவே முயற்சி, இப்ப 5000 வருஷத்துடைய தலையெழுத்தும் இப்பதான் எழுதுறீங்க. இப்படின்னு உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கணும். இப்ப நீங்க வீணாக்குறீங்க, தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறீங்கன்னா ஒவ்வொரு கல்பமும் வீணா போயிடும். அதனால உங்களுக்குள்ள இத பேசிக்கணும். தனிமை ரொம்ப முக்கியம். ஏகாந்தம் எதுக்கு? உங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கணும். சோ உங்களுடைய குடும்பத்திலயோ அல்லது நீங்க இருக்கிற பிராமண பரிவாரத்திலயோ ஒருவேளை அந்த மாதிரி சூழ்நிலை இல்லைன்னா தனிமையா எங்கேயாவது போய் நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப முக்கியம், இல்லாட்டினா அவங்க பேசுறதுதான் நமக்குள்ள வரும். இல்ல வீண் விஷயங்கள் பேசுனீங்கன்னா அதேதான் வரும். இப்ப ஒருத்தரை பத்தி ஒருத்தங்க தப்பா பேசிட்டு இருக்கத கேட்டீங்கன்னா நீங்க நல்லவங்களாக இருந்தாலும் உங்களை அறியாம நீங்க அதான் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. பாபா உங்களுக்கு ஞானம் கொடுத்துட்டாரு இல்ல, அத ஞானத்தை ஓட்டிக்கிட்டே இருக்கிறது உங்களுடைய வேலை. இப்ப உங்களுக்குள்ள சொல்லுங்க, நாம உண்மையிலே இறைவனுடைய குழந்தை, நேரடி குழந்தை, உலகத்துக்கு எஜமானர் ஆக போற குழந்தை, சக்கரத்துக்குள்ள வரப்போறோம் நாம, புத்தம் புதுசா மறுபடியும் என்டர் ஆக போறோம், இப்படின்னு சிந்தனை செய்யறது தான் சுய தர்சன சக்கரம் இல்லையா. வெறும் 5 ஸ்வரூபம் மட்டும் கிடையாது, ஆனா அதுவுமே சூப்பரான சக்கரம் தான். சோ இப்படி நிறைய இருக்கு இல்லையா. இந்த ஞானத்தை எப்படியெல்லாம் சுத்துறீங்களோ அது எல்லாமே சுய தர்சன சக்கரம் தான். சோ இந்த விஷயத்தை நீங்க சொல்லும் போது புதுசா வர்றவங்க ஏன் நீங்க மத்தவங்களை நிந்தனை செய்யறீங்க? கீதைய கிருஷ்ணர் சொல்லலன்றீங்க, அந்த மாதிரி நிறைய பாபா அவங்க கிட்ட நீங்க சொல்லுங்க. கடவுள் பேசினாருன்னு எழுதப்பட்டிருக்குல்ல, அந்த கடவுள் பேசுறத நாங்க சொல்றோம். இது எதுவுமே நாங்க சொல்லல, கடவுள் சொல்ற. கடவுள் யாருக்கும் நிந்தனை பண்ண மாட்டார், அவர் உண்மையத்தான் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லுங்க. நாங்க யாரையும் நிந்தனை எல்லாம் பண்ணல அப்படின்னு யுக்தியா சொல்லுங்க. நல்லது, சம பவர்ஃபுல் வாணி இல்லையா. இனிமையிலும் இனிமையான இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அதிகாலையில இந்த முரளி படிக்கும் போது பயங்கர போதை வரும், நிறைய பாயிண்ட்ஸ் வரும். சோ அதனால முக்கியமா அதிகாலையில படிங்க கேளுங்க. சரி, இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், ஸ்ரீமத்படி ஒவ்வொரு கர்மத்தையும் சிறப்பு மிக்கதாக செய்யணும். பாபாவுடைய வழிபடி செஞ்சாதான் அது சிறப்பு மிக்கதா இருக்கும். அதுவும் இல்லாம பற்றில இருந்து விலகி செய்யணும், யோகத்துல மூழ்கி செய்யணும், அதுதான் ஸ்ரீமத்தை. எல்லாருடைய வாழ்க்கை படகும் மூழ்கிடுச்சு. அத பாபாவின் வழிபடி பாபாவின் அறிமுகத்தை கொடுத்து அவங்களை கரைக்கு அழைச்சிட்டு வரணும். துக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சுகத்தை கொடுக்கணும், சுகமான வாழ்க்கை வாழறது எப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அதான் பாபாவுடைய குழந்தையாக்கணும். உங்களுக்குள்ள இந்த சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கணும். சுவதர்ஷ்ண சக்கரம் சுத்த சுத்த என்ன ஆகும், அதாவது என்ன அர்த்தம், உங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கிறது. பேச பேச என்ன ஆகும், ருத்ர மாலையில பாபா கிட்ட நெருக்கமான மணி ஆயிடுவீங்க. சோ இந்த நினைவிலே இருக்கணும், ஞான சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பா உங்களுக்குள்ள இந்த ஆன்மீக உரையாடல் பேசிக்கிட்டே இருக்கணும். இதுதான் மெயின், உங்களுக்குள்ள பேசுறது தான் இருக்குது. இப்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சந்திக்கிறாங்கன்னா அஞ்ஞானத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவரு டெய்லியும் சாயங்காலம் சந்திப்பாங்க அல்லது வாரத்துக்கு ஒரு நாள் சண்டே சந்திப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த டைம் என்ன ஹாட் நியூஸ் அதை தான் பேசிட்டு இருப்பாங்க. இங்க நீங்க உங்களுக்குள்ள பேசுறீங்க, பாபா கிட்ட பேசுறீங்க, வேற யாருமே உங்களுக்குள்ள சேர்க்கல, பாபா நான் அவ்வளவுதான். அப்ப நீங்க அவர்கிட்ட பேச பேச அப்ப அன்னைக்கு என்ன ஹாட் நியூஸ் பாபா அன்னைக்கு சொன்னதுதான் நமக்கு ஹாட் நியூஸ், ஏன்னா நமக்கு உலகமே பாபா தானே. அது பேசுங்க. அடுத்த ஒரு மணி நேரம் பாபா நான் இதை பத்தி மட்டுமே பேச போறேன், அப்படி அப்படி பண்ணலாம் இன்னைக்கு பிராக்டிஸ் ஓகேவா, ஒரே ஒரு ஞான பயன் அதை பத்தி மட்டுமே பாபா கிட்ட பேசிட்டு இருக்க போறேன், எதாவது பேசுங்க, அப்ப நிறைய வரும். சோ கண்டிப்பா ஞான சிந்தனை பண்ணும், தனக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் ருத்ரமலையில நெருக்கத்துல வர முடியும். பாபா நினைவிலே இருக்கணும் வரதானும். மத்தவங்க கிட்ட இருந்து அல்லது யார்கிட்ட இருந்தாவது விலகி இருக்கிறதுக்கு பதிலா எல்லோருக்கும் ஆதரவாக ஆகக்கூடிய விஸ்வ கல்யாணக்காரி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், முழு கல்பத்திலையும் பிரம்மா பாபா மற்றும் ஈஸ்வரிய பரிவாரத்தின் சம்பந்தம் தொடர்பில் வரக்கூடிய நீங்கள் சிரேஷ்ட ஆத்மாக்கள். நீங்க விலகி இருக்கிறவங்க கிடையாது, ஆனா உலகத்துக்கு ஆதரவா ஆகக்கூடிய விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மாக்கள். பரிவாரத்தின் அழியாத அன்பினுடைய நூலின் இடையிலிருந்து வெளியில வர முடியாது. அதனால ஒருபொழுதும் எந்த விஷயத்திலும் எந்த இடத்துல இருந்தும் எந்த சேவையில இருந்தும் எந்த துணையிடம் இருந்தும் விலகி தனது மனநிலையை நன்றாக அமைத்துக் கொள்வதற்கான சங்கல்பம் செய்யக்கூடாது. இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா எங்கேயுமே நிலைச்சி இருக்க முடியாது. ஸ்லோகன், கர்ம யோகத்தை வர்ணனை செய்யறதுக்கு பதிலாக கர்ம யோகத்தின் நிலைப்பாட்டை வர்ணனை செய்யுங்க. சாரி, கர்ம போகத்தை வர்ணனை செய்வதற்கு பதிலாக கர்ம யோகத்தின் நிலைப்பாட்டை வர்ணனை செய்யுங்கள். சரி, வரதானம் பாருங்க. நாம ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பிராமண இப்ப பிராமணர்களா இருக்கிறோம்ல, இவங்க தொடர்பிலே தான் வரும். சோ அது நீங்க நல்லாவே பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து நம்ம ஞானத்தை கொடுத்து ஒரு சிலரை பாபா குழந்தை ஆக்கியிருக்கோம். அந்த அதாவது அந்த ஒரு சிலர் யார சொல்றேன்னா, நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்கள, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், கூட படிச்சவங்கள, அந்த மாதிரி. அதே மாதிரி நம்மளையுமே கூட அந்த மாதிரி வேற யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ், கூட படிச்சவங்க, அப்பா அம்மா, அந்த மாதிரி ஆக்கியிருப்பாங்க. அதே இப்படி யோசிச்சு பாருங்களா. அப்ப பிராமணனா இருந்தன்னா கடைசி பிறவிலையும் என் குடும்ப ஒரே குடும்பத்துல வந்திருக்கிறேன், பிராமணர்களுடைய குடும்பத்திலே பிறந்திருக்கிறேன், அதாவது பிராமணர்களுடைய தொடர்பிலே வந்திருக்கிறேன். இது எனக்கு சம ஆச்சரியம். என்ன அப்படின்னா, என்னுடைய ஃப்ரெண்ட், நான் அவனுக்கு ஞானம் எல்லாம் கொடுக்கல ஆக்சுவலா, அந்த ஃப்ரெண்டு வந்து காலேஜ் படிக்கும் பொழுது என் கூட கூட அவன் படிக்கல, வேற காலேஜ்லதான் படிக்கிறான். ஆனா நாங்க ஒன்னா தங்கி இருந்தோம், ஒரு ஒருத்தங்க வீட்டுல பேயிங் கெஸ்டா ஒன்னா தங்கி இருந்தோம் ரெண்டு பேரும், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் தங்கியிருந்தோம், 4-5 பேர் சேர்ந்து தங்கியிருந்தோம். பட் அதுல அந்த ஒரு ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து நடுவில் எப்பயாச்சும் கால் பண்ணும், அப்படி நான் பாபா குழந்தை ஆயிட்டேன். ஆன உடனே கால் பண்ணும்போது முடிக்கும்போது ஓம் சாந்தி அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். ஓம் சாந்தியா அப்படின்றோம். ஆமா, அதுக்கப்புறம் மறுபடியும் ஏதோ ஒண்ணு பேசும்போதுதான் தெரிஞ்சது அவன் ஆல்ரெடி பிரம்மகுமாரி ஆகி இருக்கிறான். இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அப்ப நான் கூட கொடுக்கல அந்த ஞானத்தை, அவன் ஆல்ரெடி ஆகிட்டான் பிரம்மகுமாரி. அவனும் எனக்கு கொடுக்கல, எனக்கு வேற ஒரு விதமா பாபா கொடுத்துட்டாரு, அவனுக்கு வேற ஒரு விதமா பாபா கொடுத்துட்டாரு. ஆனா பாருங்க எப்படி அந்த நாடகம் புடிச்சு கடைசி வரைக்கும் அழைச்சிட்டு வந்துருக்கு பாருங்க பிராமண பரிவாரத்தை. அதே மாதிரி எல்லாருமே இல்லையா? அப்ப இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே இப்ப கடைசியில இந்த கடைசி பிரிவில நம்ம எப்படியோ சந்திச்சிடறோம்ல, கடைசி வரைக்கும் கண்டிப்பா வருவோம்ன்றாங்க கூடவே. அதே மாதிரி பிரம்ம பாபா தொடர்புலயும் வருவோம் இல்லையா? அந்த 108 நெருக்கத்துல வர்றவங்க பாத்தீங்கன்னா, இந்த 108 பேர் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஒன்னா வருவாங்க. பாத்தீங்கன்னா பிரம்ம பாபாவும் மம்மாவும் பாத்தீங்கன்னா ஒரே ஊரை சார்ந்தவங்களா இருக்கிறாங்க. பிரகாஷ் மணிதாதியும் மம்மாவும் பாத்தீங்கன்னா ஒரே ஸ்கூல்ல ஒன்னா படிக்கிறவங்களா இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? அப்ப கடைசி பிரிவு வரைக்கும் ஒன்னா வராங்க பாருங்க. அப்ப பிரம்ம பாபா ஊர்ல இருந்தவங்க எல்லாம் அப்பவே பிரம்ம பாபா கிட்ட வந்தாங்க இல்லையா? அப்ப அப்ப பாருங்க எவ்வளவு, அப்ப எல்லாரும் ஒரே ஊரை சார்ந்தவங்களா இருக்கிறாங்க. அந்த 108 பேரை சார்ந்தவங்க ஒரே ஊரை சார்ந்தவங்களாவும் இருக்கலாம். ஐயோ அப்ப நாம எல்லாம் இல்லையான்னு பயந்துடாதீங்க. போன ஜென்மத்துல நீங்க அப்படியே பாபா குழந்தை ஆகி இருக்கலாம் அப்படின்னு நினைங்க இல்லையா? சரி, அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்கள் நீங்க விலகி இருக்கிறவங்க கிடையாது இல்லையா? நாடகம் உங்களை இணைச்சுக்கிட்டேதான் இருக்கும், அவங்கள விட்டு நீங்க விலகி போறதே கிடையாது. அதனால இந்த உலகத்திலையும் உலகத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க ஆதரவாளர்களே தவிர, அவங்க எப்படி போனா எனக்கு என்னன்னு விட்டுட்டு போறவங்க கிடையாது. நீங்க உலக நன்மை செய்பவர்கள், விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மாக்கள் இல்லையா? ஏன்னா இந்த பரிவாரத்தின் அன்புன்ற நூலினால கட்டப்பட்டு இருக்கிறீங்க. அந்த நூல்ல இருந்து நீங்க விலகி வர முடியாது, முழு கல்பத்திலுமே உங்களால வர முடியாது. அத புரிஞ்சுக்கிட்டு இப்பவே எந்த விஷயத்துல இருந்தும் வெளியே வரணும் நினைக்காதீங்க. எந்த இடத்துல இருந்தும் வெளியே வரணும் நினைக்காதீங்க. எந்த சேவையில இருந்தும் வெளியே வரணும்னு நினைக்காதீங்க. எந்த துணையில இருந்தும் வெளியே வரணும்ன்ற மனநிலையை வச்சுக்காதீங்க. அப்படிப்பட்ட எண்ணத்தை கூட வர விடாதீங்கன்ற, ஏன்னா இந்த பழக்கம் ஏற்பட்டுச்சுன்னா எங்கேயுமே உங்களால நிலைச்சிருக்க முடியாது. சம பாயிண்ட் இல்லையா? ஏன்னா ஒரு சென்டர் பிடிக்கலன்னு இன்னொரு சென்டர் போகும்போது அங்க, இங்க பிடிக்கலன்னு அங்க போகும்போது என்ன அர்த்தம்? இங்க இருக்கிற கணக்கு முடிஞ்சு அங்க புதுசா இருக்கக்கூடிய கணக்கு முடிக்க போறீங்கன்னு புரிஞ்சுக்கணும். சோ அங்கேயும் இதேதான் இருக்கும். சோ இப்படியே போயிட்டே இருந்தா எங்க போக முடியும்? இப்ப எங்கேயுமே நிலைச்சிருக்க முடியாது. அதனால யார்கிட்ட இருந்தும் விலகணும்னு நினைக்காதீங்க. ஆனா புத்தியினால விலகி இருக்கணும், அது வேற விஷயம். புத்தியினால உங்களுக்குள்ளேயே பாபா கிட்ட பேசிட்டு தான் இருக்கணும். அப்பதான் ஆத்மாக்கு சக்தி இருந்துச்சுன்னா அவங்க பண்றது எதுவுமே உங்களுக்கு பெரிய விஷயமாவே தெரியாது, ஒரு விளையாட்டா தான் தெரியும். சோ ஆத்மாக்கு சக்தி வேணும்னா புத்தியினால எல்லாத்துல இருந்தும் விலகிதான் இருக்கணும், பாபா கிட்ட மட்டுமே பேசி இருக்கணும். பட் ஆனா உடல்னாலையும் விலகிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்துல இருந்தும் விலகணும்னு நினைக்காதீங்க. அப்படி விலகினீங்கன்னா விலகி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் கடைசி வரைக்கும். எங்குமே நிலைச்சிருக்க முடியாம போயிடும், கடைசியா பாபா விட்டு போன மாதிரி ஆயிடும். அதனால எல்லாரும் நம்ம குழந்தைதான் அப்படின்றது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். ஸ்லோகன் கர்ம போகம் அதாவது சுமை, நான் என்ன பாவம் பண்ணணும், எனக்கு இந்த மாதிரி டெஸ்ட் பேப்பர் வருது, இந்த மாதிரி பண்றாங்க, இந்த மாதிரி நோய் வருது, இந்த மாதிரி கடன் தொல்லை வருது, இந்த மாதிரி இந்த கர்ம சுமைய வர்ணனை செய்யறதுக்கு பதிலாக உங்களுக்குள்ளயோ அல்லது மத்தவங்க கிட்டயோ வர்ணனை செய்யறதுக்கு பதிலாக கர்மத்திலிருந்து விலகி யோகத்துல இருக்கிறீங்க பாருங்க, அந்த நிலைய வர்ணனை செஞ்சுக்கிட்டே இருங்க உங்களுக்குள்ள அல்லது மத்தவங்களுக்குமே கூட இல்லையா. அப்ப அந்த பாபாவுடைய அது அது எப்படி வர்ணனை செய்யறது தான் இன்னைக்கு வாணி ஃபுல்லாவே இல்லையா, என்னென்ன கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. சோ அது எல்லாமே நான் பாபாவுக்கு தவமா இருக்கிறேனா, வெறும் அன்பா இருக்கிறேனா, ஞான கடலா இருக்கிறேனா, ஞானத்தை குறிச்சுக்கிட்டே இருக்கிறேனா, யாருக்குமே துக்கம் கொடுக்காம இருக்கிறேனா, விகாரத்தின் ஒரு அம்சம் கூட இல்லாம இருக்குதா. சோ இந்த இந்த அஞ்சு கேள்வியை ஃபுல்லா கேட்டுக்கிட்டே இருங்க இன்னைக்கு ஃபுல்லா. இதுதான் ப்ராக்டிஸ். பாபாவுக்கு தமமா பாக்குறனா, விருப்பு வெறுப்பு இல்லாம விலகி அந்த அன்பு நிரம்பிய நிலையில இருக்கிறனா, அப்படி கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி வர்ணனை செய்யுங்க, கர்ம போகத்தை வர்ணனை செய்யாங்க, கர்ம யோகத்தை வர்ணனை செய்யுங்க. கர்ம போகத்தை வர்ணனை செஞ்சீங்க, அதாவது கர்ம போகம்னா கர்ம சுமை. கர்ம போகத்தை வர்ணனை செஞ்சீங்கன்னா என்ன ஆகும், மனசு பாரமா இருக்கும். கர்ம யோகத்தை வர்ணனை செஞ்சா என்ன ஆகும், மனசு அப்படியே லேசா பறந்துகிட்டே இருப்பீங்க. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா. சரி, இன்னைக்கு முரளி ரிவிஷன் பாபா சொல்றாரு, டிராமாவுடைய முதல்ல இருந்து கடைசி வரை புரிஞ்சுக்கோங்க, அது மறுபடியும் நடக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. நடந்தது கடந்த காலம் ஆயிடும், கடந்த காலம் தான் இப்ப நிகழ்காலமா இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அதனால நாம அத வந்து மத்தவங்களுக்கும் புரிய வைக்கலாம். கோயில் இருக்குது அப்படின்னா இருந்துட்டு போயிருக்கிறாங்க, அவங்களுக்கு கோயில் இருக்கு. ஆனா அந்த கடந்த காலம் இப்ப நடந்துட்டு இருக்குது, கட்சி வரைக்கும் அது கல்லாவே இருந்துடாது. உயிரோட்டமா ஒருத்தவங்க வரணும், நீங்க வந்திருக்கீங்க சங்கம் யுகத்துல, சத்தியுகத்துல போய் ஆள போறீங்க. இத மனசுக்குள்ள சுத்திக்கிட்டே இருங்க. இதுதான் சுயதர்சன சக்கரம், ஞான கடலை கடையிறது. இதெல்லாம் அடுத்தது உங்களை முழுமையானவரா ஆக்கிக்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கணும், பாபா நீங்க எவ்வளவு இனிமையானவர், உங்களை மாதிரியே நாங்க ஆகும், உங்களை மாதிரியே ஞானத்தை எல்லாருக்கும் கொடுப்போம், அமைதி இழக்கவே மாட்டோம் அப்படின்ட்டு. இப்ப பாபா சொல்றாரு, சிவபகவான் வாக்குன்னு சொல்லுங்க. மனிதர்கள் கிருஷ்ண பகவான் சொல்லிட்டாங்களா, சிவபகவான் சொல்லி சொல்லி ஆழமா புரிய வைங்க. அடுத்தது பாபா சொல்றாரு, கிருஷ்ணரை உருவாக்குறது சிவபாபா தானே தெரியாம இருக்கிறாங்க மனிதர்கள், அதனாலதான் ஏழ்மையில துக்கத்துல தூய்மை இழந்து இருக்கிறாங்க. நாம பாபா வழிபடி தூய்மை ஆகிட்டு இருக்கோம், தூய்மை ஆக்குபவர் சிவனே தவிர கிருஷ்ணர் கிடையாது. அதனால பதித்த பாவனர் சிவன், கிருஷ்ணர் கிடையாது. இந்த உலகத்துல 1 கோடி பேர் தூய்மையா இருந்தா கூட மீதி இருக்கிற 600 கோடி மக்கள் தூய்மையற்றவரா தானே இருக்கிறாங்க. அதனால இது தூய்மையற்ற உலகம் தான். ஒருத்தர் கூட முழு தூய்மையா இருக்க வாய்ப்பே கிடையாது, தூய்மையா ஆக்க யாராலையும் முடியாது ஒரு சிவபாபாவை தவிர. அவரு வந்து இந்த அற்புதமான காரியத்தை செஞ்சதுனாலதான் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறீங்கன்னு போய் புரிய வைங்க. உடம்பில்லாம காரியம் செய்ய மாட்டாங்க, உயர்ந்த காரியம் செய்யாம அவங்களுக்கு மகிமை பிறந்த நாள் கொண்டாட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. அப்ப என்னங்க நாங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்றீங்கன்னும் போது நீங்க சொல்லுங்க, கடவுள் சொல்லி இருக்கிறாருன்னு இருக்குல்ல, அந்த கடவுள் வந்து இப்ப சொல்றாருங்க, அதைத்தான் சொல்றோம், நாங்க நிந்தனையெல்லாம் பண்ணலன்னு புரிய வைங்க. எல்லோரையும் 5 விகாரங்கள்ல இருந்து இறைவன் விடுவிக்கிறார், கீதையின் மூலமாக விடுவிக்கிறார். இதன் மூலமாக விடுபட்டு லட்சுமி நாராயணனாகி உலக ராஜ்யம் செய்யறார். ஆனா அப்படி இருந்த லட்சுமி நாராயண பிற்காலத்துல பூஜாரி ஆகி தங்களுக்கு தாங்களே பூஜை செய்யறாங்க. இறைவன் எப்பவுமே பூஜாரியா ஆகிறது கிடையாது. இறைவனை நினைச்சா மட்டும்தான் பாவம் அழியுமே தவிர, இறைவன் இருக்கிற வீட்ட பரந்தாமத்தை நினைக்கிறதுனால பாவம் அழியாது. ஆனா அற்ப கால அமைதி மட்டும் கிடைக்கும். ஆனா அது சரியான யோக முறை கிடையாது. வீட்ட நினைக்கிறது இறைவன் எப்பவுமே இந்த பிரம்மா உடல்ல தான் வருவாரு. ஏன்னா அவரு வாய் வழியா இந்த ஞானத்தை கொடுத்துதான் புது உலகத்தை படைக்க முடியுமே தவிர, கிருஷ்ணருடைய உடல்ல வந்து படைக்க முடியாது. ஏன்னா அது ஆல்ரெடி படைக்கப்பட்ட உலகத்துல அவர் வரார், புத்தம் புது உலகத்துல வரார். பாபா சொல்ற நாம ஆத்மா எப்படி அந்த நாடக நடிகர்கள் நடிச்சிட்டு வீட்டுக்கு போகணும் ஞாபகம் இருக்குமோ, அந்த மாதிரி நீங்க 5000 வருஷம் நடிச்சிட்டீங்க, இப்ப வீட்டுக்கு போகணும், ஆத்மா புத்தம் புது உடலை எடுக்க போகுதுன்ற அந்த ஞாபகத்துல நீங்க குஷி குஷியா இருக்கணுமே தவிர நீங்க பயப்படவே கூடாது. ஏன்னா நீங்க அடுத்த கல்பத்துக்கு மிக உயர்ந்த பதவியை அடையறதுக்கு பயங்கரமா வருமானம் சம்பாதிச்சிட்டீங்க. ஆனா நீங்க குஷியாத்தான் இருக்கணும். சரீரத்தை விடும்போது நம்ம எந்த அளவுக்கு சம்பாதிச்சிருக்கிறோம் எல்லாருக்கும் தெரியும். பாபா குழந்தை இருந்தே சரீரத்தை விடுறாங்கன்னா எந்த அளவுக்கு முயற்சி பண்ணாங்களோ அந்த சமஸ்காரத்துக்கு ஏற்ற குடும்பத்துல பிறந்து அவங்க சேவை செய்வாங்க. யோகத்துல இருந்தா கண்டிப்பா ஆயுள் அதிகமாகும். ஆனா ஆயுள் அதிகமாயிட்டா போதாது, இனிமையான குணம் இருக்கணும். அந்த குணத்துக்கு இந்த ஞானத்தை திரும்ப திரும்ப உங்களுக்குள்ள சொல்லி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு ஞானம் உள்ள போகுதோ அந்த அளவுக்கு அது குணமாக மாறும். அந்த அளவுக்கு நீங்க உயர்ந்த பதவிய அடைவீங்க. உங்களுக்குள்ள கேளுங்க, பாபாவுக்கு சமமா இனிமையா இருக்கிறனா, பாபாவுக்கு சமமா ஞான கடலாகி ஞானத்தை கொடுக்கறனா, யாருக்கிட்டையும் கோபப்படாம இருக்கிறனா கேளுங்க. பாபாவுடைய வழிபடி செய்யற கர்மம் தான் புண்ணிய கர்மம் ஆகுது. மனித வழிபடி செய்யறது எல்லாம் பாவ கர்மம் ஆகிறது. அனைவரும் துக்கத்துல இருக்கிறாங்க, அவங்கள துக்கத்தில இருந்து மீட்கக்கூடிய மீட்பு படையினர் நாம ராவணன் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ராவணன் கிட்ட இருந்து மீட்கிறது தான் பிராமணனுடைய சேவை. அது எப்படி மீட்கணும்? இந்த ஞானத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கறதன் மூலமாக. இந்த ருத்ர ஞான யக்ஞத்தை சிவன் தான் படைக்கிறார். இதோட நினைவாக அவங்க சிவலிங்கத்தை வச்சு யாகம் வளர்க்கிறாங்க. அற்பகால பலனை வேண்டி அவங்க யாகம் வளர்க்கிறாங்க. ஆனா இது உண்மையிலே சிவனால நடத்தப்படுற யாகம். இதன் மூலமாக நீங்க ஒட்டுமொத்த உலக ஆஸ்தியையும் அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. வரதானத்துல பாபா சொல்றாரு, என்ன பிரச்சனைனாலும் நீங்க ஒரு இடத்த விட்டு போகணும், சேவையில இருந்து போகணும், அல்லது இந்த நபர்ல இருந்து போகணும், அல்லது இவங்க துணையில இருந்து விலகணும் அப்படின்ற எண்ணத்தை கூட வர விடாதீங்க. ஏன்னா பிராமணர்கள் கடைசி வரைக்கும் தொடர்புல இருந்தே ஆவாங்க. அந்த அன்புன்ற நூல்னால கட்டப்பட்டிருக்கிறீங்க, உங்களால பிரியவே முடியாது. அதனால அந்த மாதிரி எண்ணத்தை வச்சுக்காதீங்க. அதுக்கேத்த மாதிரி சமஸ்காரத்தை வளைஞ்சு கொடுத்து போக கத்துக்கோங்க. பாபாவை மட்டும் பாருங்க, மனிதர்களை பார்க்காதீங்க. மனிதர்களை பார்த்தாதான் எரிச்சல் கோபம் இதெல்லாம் வரும். பாபா நாடகம் இது நன்மையில தான் முடியும். கர்ம கணக்கு முடியுது, முடியட்டும். ஏன்னா கர்ம கணக்கு இருந்துச்சுன்னா பிறகு அவங்களுக்கு போய் பிறக்க வேண்டியதாயிடும், வேற எங்கேயாவது பிறந்து மறுபடியும் துக்கத்தை அனுபவிக்க வேண்டியதாயிடும். சோ இப்பவே முடிக்கிறது நல்லது தானே, அதனால பயந்துட்டு ஓடாதீங்க அப்படின்னு பாபா சொல்ற ஸ்லோகன். இந்த கர்மத்தின் விதிப்படி நான் என்ன பாவம் செஞ்சனோ இவ்வளவு துக்கத்தை அனுபவிக்கிறேன்னு அந்த துக்கத்தை வர்ணனை செய்யறதுக்கு பதிலாக அந்த கர்மத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய யோகத்துக்கான வர்ணனை பண்ணுங்க. அந்த வர்ணனை தான் இன்னைக்கு பாபா வாணியில சொன்ன கேள்விகள். பாபாக்கு சமமா இருக்கிறனா, ஞானத்துல மூழ்கி இருக்கிறனா, அதீந்திரிய சுகத்துல இருக்கிறனா, மனசா சக்தியின் மூலமாக சேவை பண்ணிட்டு இருக்கிறனா, யாருக்குமே துக்கம் கொடுக்கலையா, ஆத்ம சகோதரன் உண்மையிலே அன்பாதான் பாக்குறனா, இப்படி உங்களுக்குள்ள கேள்வி கேட்டுக்கிட்டே இருங்க அப்படின்ட்டு பாபா சொல்ற. ஓம் சாந்தி, லவ் யூ பாபா, தேங்க்யூ பாபா.